السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم صل على محمد وعلى آل محمد. اللهم صل على محمد. رب اغفر لي وتب علي انك انت التواب الرحيم. رب اغفر لي وتب علي انك انت التواب الرحيم. صلى الله عليه وسلم وصحبه نور بالكم. استغفر الله استغفر الله استغفر الله என்ற இந்த ذكرை செய்வார். தொழுகைக்கு பிறகு முதல் முதலாக செய்யக்கூடிய திக்கர் இஸ்திஃபாராக இருக்கும். அஸ்தக்ஷருல்லா அஸ்தக்ஷருல்லா அஸ்தக்ஷருல்லா. அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمداً عبده ورسوله صلى الله على حبيبنا وشفينا مولانا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. قال تعالى ومن يتبع غير الاسلام دينا فلن يقبل منه وهو في الآخرة من الخاسرين. وقال ايضا لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم. وقال ايضا افمن كان مؤمنا كمن كان فاسقا لا يستوون. قال الله تعالى جاهدوا في الله حق جهاده واجتبار. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم انكم على بينة من ربكم ما لم تذر فيكم سكرتان، سكرة الجهل وسكرة العيش، الى اخر الحديث. او ما قال عليه الصلاة والسلام. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, வருடத்தில் ஒரு முறை பெருநாள் அன்று இரவு இந்த மஹல்லாவும் கொழும்பு மக்களும் ஆர்வத்தோடு ஆசையோட பெருநாளுடைய இரவை அல்லாஹ்வுடைய மாளிகையில கழிப்பதற்கு ஒன்று சேர்வது, இது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு அமல். அல்லாஹ் நமக்கு செய்யக்கூடிய பெரியமாக யாரெல்லாம் இங்கே கூடியிருக்கிறீர்களோ அல்லாஹ் தாலா உங்கள் அனைவர்களையும் கபூல் செய்து துனியா ஆகரத்துடைய அனைத்து பாக்கியங்களையும் அல்லாஹ் நசீவாக்குவார். எங்களுடைய முயற்சிகள், எங்களுடைய நீயத்துகள், நாம் முயற்சி எடுக்கும் பொழுது வரக்கூடிய சிரமங்கள் எதுவுமே அல்லாஹ்விடத்தில் வீண் போறதில்லை. ஒமை அமல் மிக்கால தர்ரத்தின் ஹைரை எறம் ஒமை அமல் மிக்கால தர்ரத்தின் ஷர்ரை. ஒரு அணு அளவு நலவு தீமை அதை செய்தாலும் மனிதன் கண்டுகொள்வான். பொதுவாக மக்களுடைய உள்ளத்தில் இருக்குது, நாம் செய்யக்கூடியதுக்கு உள்ள கூலிக்குள்ள விளைவோ, அதுக்குரிய தண்டனை, அதுக்குரிய பாக்கியம், இதெல்லாம் மௌத்துக்கு பிறகுதானே கிடைக்கும். அதனால துன்யால இதை நாங்க பெருசாக அலட்டி கொள்ள தேவையில்லை. அப்படி அல்ல, நாம் செய்யக்கூடிய நலவும் நாம் செய்யக்கூடிய தீங்கு, அதுக்கு முதலாவது சந்திக்க போறது துன்யா, அதுக்கு பிறகுதான் நாம் அதுக்குரிய நலவையும் தீவையையும் கபர்லையும் மஷர்லையும் கியாமத்திலையும் சந்திக்க போறோம். எந்த மனிதனுடைய உள்ளத்துல இது பதிவாகிருமோ, நான் செய்யக்கூடிய கூலி அது நல்லதோ தீயதோ அதுக்குரியத நான் துன்யாலய அனுபவிக்க போறேன் என்றது மனிதனுக்கு தெரிய வந்துட்டா, அதன் மீது நம்பிக்கைப்பற்று உறுதாகிட்டா, மனிதன் கொஞ்சம் கவனமாக விழிப்பாக தான் செய்யக்கூடியவைகளை அவன் மிக ஒரு ஆர்வத்தோட துடிப்போட செய்யக்கூடியவனாக மாறிவிடுவான். தான் செய்தத துன்யால நான் அதை அனுபவிக்க போறேனே என்ற சிந்தனை வந்துட்டா மனிதன் அதுல கொஞ்சம் கவனமாக. சில மனிதர்களுக்கு அவர்கள் செஞ்சதுடைய அந்த குற்றம் பிந்தி தெரிய வருது, அப்ப அது மிச்சம் லேட் ஆகிறது. இவ்வளவு பாரிய ஒரு தவறு நான் செஞ்சிட்டனே என்று மனிதன் பிந்தி கை செய்த பண்றான். இடையில ஞாபகம் வருது, எப்பயுமே ஒரு செயலை செஞ்சுட்டு அதால வரக்கூடிய விளைவுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலைமைக்கு தன்னை ஆளாக்க கூடாது. முற்கூட்டியே அதுக்குரிய வழிவகைகளை செஞ்சுட்டா அல்ஹம்துலில்லாஹ் அது மிகவும் பாதுகாப்பாக இருக்கும். அபூஜஹல் சின்ன பிள்ளைக்கும் தெரியும், அபூஜஹல் என்று சொன்னா அதுக்கு விளக்கம் கொடுக்க தேவையில்லை. ஃபிரௌன் என்று சொன்னா யாருக்கும் விளக்கம் சொல்ல தேவையில்லை. ஃபிரௌன் அபூஜஹல் தான் இது எங்களோட உள்ளத்துல எல்லாருக்குமே தெரியல தெரியும். அப்படின்னு பாருங்க, என் உள்ளத்து பெரிய வீரர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க மூணு பேர். அவங்க மூணு பேரும் நான் சொன்னதை உறுதிப்படுத்தலாம், சாட்சி சொல்லலாம். மூணு பேர் அபூஜஹல் என்றாலும் தெரியும், இஸ்லாமிய விரோதிகள், பயங்கர விரோதி அபூஜஹல். ஆனா அவருடைய மகன் இக்ரிமா அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவருடைய பேரை மாத்தலாது. இவ்வளவு மோசமான ஒருவருடைய மகனாக இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார் என்று சொன்னார், எங்கட உள்ளத்துல என்னது அவரை பத்தி வரும் இல்லையா? பழசெல்லாம் நின்ன வருமே, அவரோட வாப்பா எப்படி செஞ்சார் அப்படி செஞ்சாருன்னெல்லாம் நாங்க பேசுவோம் இல்லையா? இப்ப இவர் வந்த உடனே இப்ப அவருக்கு இஸ்லாத்துல வந்துட்டா என்ன செய்யணும், அந்த இத மறக்கிறதுக்கு வாப்பட பேரை நீக்கிட்டு. ஆனா அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான் அது செய்யலாம். உதுவும் லியாபாய் சூரத்துல் அஹ்சாப் 33வது சூரத்துல 2வது திருவசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த பாருங்க அல்லாஹ் பேர் சொல்லி வாப்பட பேர் சொல்லிதான் அழைக்கிறேன். உங்களுக்கு நினைச்ச மாதிரி யாருக்கும் பிறந்ததை யாருக்கும் மாத்தி கொள்ள இயலாது. உதுவும் லியாபாய் இப்ப அவர் வந்து ஒரு குற்ற உணர்வு அவருடைய உள்ளத்தில் இருக்கு, கில்ட்டி ஃபீலிங் உண்டு. நாங்க எல்லாம் தானே இஸ்லாத்துக்கு இவ்வளவு அநியாயம் செஞ்சோம், இவ்வளவு மோசமாக நடந்து கொண்டோம், நானும் இப்படித்தான் நடந்து கொண்டேன், நபியவர்கள் எல்லாம் புண்படுத்தி இருக்கிறேன்,
இஸ்லாத்துக்கு வந்தோடனே இவரும் என்ன செய்யறார், பங்களிப்பு செய்யறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு அக்பர் அவர் வாரார் என்று கேள்விப்பட்டவுடன் ரபி அவங்க சொல்லிட்டாங்க, எல்லாரையும் பார்த்து தயவு செய்து அவர்கிட்ட அப்பா அவர் கொண்டு சொன்னார். அவரை நீங்க அந்த துன்புறுத்துற வேலைய செய்யாதீங்க. இது மனிதனால மாத்தினார், அந்த தலை இப்படிதான் செஞ்சிருக்கிறார். அவர் ஒரு விரோதியாக இருந்தார், இன்னைக்கு எல்லாம் அவருக்கு இஸ்லாத்தை செய்வாங்க. இது அவரோட எங்களோட சேர்ந்து நாங்க அவைகளை பேசாம அவரும் நாங்களும் ஒன்றுதான் என்ற ஒரு மனப்பதிவை தான் நாங்க என்ன செய்யணும், உண்டாக்கணும் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இவர் வந்து இப்ப இந்த உள்ளத்தில் அவருக்கு இது உறுத்தி கொண்டே இருக்கு. நபி அவங்க மௌத்தாகிட்டாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலம் வருது. இந்த பீரியட்ல அல்லது உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல ஒரு யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்துல இவர் என்ன செய்யறார், குதிக்கிறார். யுத்த களத்துல குதிக்கிறார். அங்க செய்தி வருது காலித்துக்கு வலித ரதியல்லாஹு அவர்களுக்கு, இந்த பாருங்க இக்ரிமாவை பாதுகாத்துக்கோங்க. என்ன சில சில தலைவர்கள் இருக்கிறாங்க, அந்த தலைவர்களோட பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் சில நுணுக்கங்களை கொடுத்திருக்கான். அது ஒரு பரம்பரையாக வரக்கூடிய ஒன்றாக இருக்கும். அது இஸ்லாத்திலையும் இருக்கும், குஃபர்லையும் இருக்கும், ரெண்டுலையும் இருக்கு. முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் இப்படின்றது இல்லை. அல்லாஹ் தலை எல்லாருக்கும் அதை அல்லாட சிந்தித்தாங்க. அல்லாதான பங்கிடக்கூடியவன், புத்தியை கொடுக்கிறது, அனுபவத்தை கொடுக்கிறது, பதவியை கொடுக்கிறது, ஆட்சியை கொடுக்கிறது. நானும் நீங்கள் சும்மா வந்து ஒரு ஆட்சியில் உட்கார இருக்கு. அல்லாதால அதுக்குன்றே தெரியுங்கள, உலகத்துல 5000 நாடுகள் இல்லையே, 100, 200, 300, 350 நாடுகள் தான் இருக்குது. அந்த 300 தலைவர்கள் அல்லாதான் தெரிஞ்சுக்கிறார். அப்ப எங்களால் ஏதாவது உன்னை மாத்த பிடிக்க, அப்ப அல்லாஹ் தெரிவு செஞ்சதை நாங்கள் கொஞ்சம் முறையாக அதை பேணி நடந்து கொள்ளணும், முறையாக பேணி நடந்து கொள்வது. அது எங்கட பொறுப்புல இருக்குது, தெரிவு அல்லாட இருக்குது. யாரை எங்க அல்லா கொண்டு வருவான்னு யாருக்கும் தெரியாது. அநியாயம் செஞ்சா நீடிக்காது. இந்த நாள் ஒரு விஷயம் நல்ல நினைவச்சுக்கணும், அநியாயம் என்றும் நீடிக்கிறது கிடையாது. அது யாரு செஞ்சாலும் சரிதான், அதுல ரியாக்ஷன் உடனே வெளியாகும். அப்ப இவருக்கு விளங்குது, கில்ட்டி ஃபீலிங், நான் இப்படி இருக்கிறேன்றதுக்காக வேண்டி அவர் இப்ப குதிக்க போறார். எர்மூக்குடைய யுத்தம் அதில் குதிக்கிறார், குதிரையிலிருந்து கீழே குதிக்கிறார். உமரதெல்லாம் அந்த செய்தி சொல்றாங்க, இக்ரிமாவுக்கு பின்னுக்கு போக சொல்லுங்க. அவர் முன்னுக்கே போறார், முன்னு போனா குத்தப்பட்டுருவார், சகிதாயிருவார். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு தான் அந்த இதை லீட் பண்றாங்க, அந்த படையை லீட் பண்றாங்க. காலித் இப்னு வலீத் செய்தி வந்திருக்கிறது உமர்கிட்ட, இவரை கொஞ்சம் பாதுகாத்துக்கோங்க. ஆனா அவர் ரெடி இல்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட செய்தி வந்திருக்குது, காலித் கொஞ்சம் சொல்றாரு, இக்ரிமா பின்னுக்கு வா ராஜா. சொன்னது பாருங்க, நான் என்ற குடும்பம் இஸ்லாத்துக்கு விரோதம் செய்தவர்கள், அநியாயம் செஞ்சவர்கள், எங்களால பல நாச செயல்கள் நடந்திருக்குது. நான் இப்ப அல்லாத பாதையில ஷஹீதாக போறேன். அல்லாஹ் தஆலா அவருக்கு அதை நசீபாக்கினார், அவர் வந்து ஷஹீதாக. இப்படி சில மனிதர்கள் இருக்கிறாங்க, அவங்க செஞ்சத திருப்பிதான் கை செய்து பண்ணுவாங்க. யூசுப் அலி இஸ்லாத்து சகோதரர்களை போது குரான்ல அல்லாஹ் தஆலா சூரா யூசுப் ஒரு முக்கியமான ஒரு ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு நாங்கள் எல்லா இடத்துல எப்பயுமே பாதுகாப்பு தேடிக் கொள்ளணும், நாங்கள் அதுல போய் சிக்கிக்கொள்ளாம. அது என்னன்னா, சில மனிதர்கள் குற்றவாளிகளாக ஆகுவார்கள். அவங்க குற்றவாளிகள் ஆகக்குள்ள அவங்க பாப்பாங்க, இந்த குற்றத்தை செய்யக்குள்ள நான் 10 பேரை எடுத்துட்டு போவோம். என்னையோட ஒரு டீமாக இருந்தத நாங்க வேலை செய்வோம். இந்த வேலை அதுக்கு சிலவங்களை வில்லை கொடுக்கிறது, அப்பாவிகள் இதுல போய் சிக்கிக்கொள்ற அப்பாவிகள் இதை சிக்கிக்கொள்ள. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சகோதரர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு பிளான் பண்ணாங்க. என்ன பிளான் பண்ணாங்க? இந்த சகோதரரை தூக்கி எப்படி கொள்றது? யார கொள்றது? சகோதரர் கொள்றது. பல மஷூரா சொன்னார், கொல்ல வாராது எந்த சகோதரர். அவ என்ன செய்யணும்? தூக்கி கிணத்துல போடுவோம். சரி, எல்லாம் முடிவும் கடைசியில கொள்றது இல்லை, கிணத்துல போடு. இப்ப இந்த இந்த நான் சொன்னது என்னன்னா, ஒரு நலவு தீங்கு செய்யக்குள்ள மனிதனுக்கு விளங்கணும்னா அல்லாஹ் இதனுடைய ரியாக்ஷனை துன்யால வெளியாக்குவார் என்றது தெரியும். என்னது எப்படி? டயபெட்டிக் உள்ள மனிதர் தெரிஞ்சு கொண்டே என்ன, முன்னுக்கு ரெண்டு பேர் சாப்பிடுறாங்க ஸ்வீட்ஸ், அதுக்காக இவரும் ஐஸ்கிரீமையும் அதையும் இதையும் போட்டு சாப்பிடுறது இல்லை. இவருக்கு தெரியும், நான் கூட தின்னா என்ன சுகர் 100, 200, 300 தாண்டி 400 போயிரும், எனக்கு ஆபத்து. அது அது கண்ணுக்கு விளங்குது தானே. இன்னைக்கு வெள்ளைக்கு சாப்பிட்டா அன்றைக்கு விளங்கும், அன்றைக்கு சாப்பிட்டா வெள்ளைக்கு விளங்கும், அது விளங்குது. ஆனா இந்த பாவத்தை செய்ய போல அப்படி விளங்குது இல்லை. அதுதான் முதலாவது நாங்க நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். நலவு செஞ்சாலும் பாவம் செய்தாலும் அதனுடைய ரியாக்ஷன் முதலாவது துன்யால அனுபவிக்க வேண்டி வரும். ஆனா கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைமுக்கு பேஷன்ஸ், சபர், பொறுமை தேவை. பொறுமை, அந்த பொறுமையோடு இருந்தால்தான் அந்த விஷயத்தை அடையும். அப்ப என்ன நடக்குது? இவன் தூக்கி கிணத்துல போட்டாங்க, நீண்ட சம்பவம். கடைசியில் அல்லாஹ் தஆலா கையை எந்த வச்சான். அவங்கள நினைப்புல நாங்க சகோதரர் கொண்டு போயிட்டு கிணத்துல போட்டு கொல்ல இல்லை, ஆனா அவன் கொன்னது மாதிரிதான் ரெண்டு நினைச்சான். அல்லாஹ் அவரை பாதுகாத்து அவருக்கு அல்லாஹ் உயர்ந்த இடத்தை கொடுத்துட்டான். இப்ப அவருக்கு தெரியும் என்ன சந்திக்க வந்திருக்கிறது எல்லாம் என்ற சகோதரர்கள் தான். இப்ப அவர்கள் வந்து மன்னிப்பு எல்லாம் சாரம் சொன்னாங்க. தலைப்புக்கு வரேன். உன்ன செய்ய போல விளங்கினா நான் செஞ்சதுடைய விளைவை நான் சந்திக்க வேண்டி வரும் என்று அப்ப எல்லாரும் கொஞ்சம் பிரிகாஷன் உடைப்பாங்க. இல்ல நான் செஞ்சது அது நான் எப்படியோ இன்னைக்கு கொஞ்சம் பயமிக்குது, சிசிடிவி, டெலிபோன், கேமரா, அது இது என்ற பயம் இருக்குது. கொஞ்சம் முன்னுக்கு வாங்க சார், ஆக்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க, கொஞ்சம் முன்னால வாங்க, கொஞ்சம் ஒரே முறையில வந்துருங்க, மரம் மரம் சொல்ல இருக்காம. அப்பதான் நிம்மதியா பயணம் செய்யலாம், நீங்களும் கேட்கலாம். இடைக்கிட்ட சொல்லி கொடுத்துருக்கோம். வாங்க சார், முன்னால வந்து அமைதியாக இருந்து கொஞ்ச நேரம் எல்லா இடத்துல மன்றாடிட்டு போவோம் சார். கனிமானவர்களே, அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த சகோதரர்களுக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு, ஓஹோ நாங்க எல்லாரும் வந்து சிக்கி கொண்டோம். இப்பதான் எனக்கும் உங்களுக்கும் எல்லாருக்குமே ஒரு பெரிய பாடம். அது என்னன்னா, யாராக இருந்தாலும் சரி, மனிதனுடைய அடிப்படையில் சில தவறுகள் நடக்கும். அந்த தவறு மறந்து அது சகோதரனாக இருப்பாங்க, குடும்பத்தில் தகப்பனாக இருப்பாரு, யாராக இருந்தாலும் அப்படி மறந்து வந்து எங்கள்கிட்ட பேசக்கூடிய நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கடைபிடித்த அந்த முறையை தான் நானும் நீங்களும் கருதி. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உங்களுக்கு எந்த குற்றமும் கிடையாது. அதுதான் கடைபிடிச்சாங்க. அப்ப இதுல இருந்து நான் முதலாவது சொல்ல விரும்புகிற விஷயம், எங்களுக்கு வரக்கூடிய எந்த ஒரு செயலும், நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் அதுல சாதக பாதகத்தை துன்யால அனுபவிப்போம். அல்லாஹ் தஆலா நபிமார்களை கூட அவர புள்ளைகளுக்கு கூட வித்திருக்கிறது. அவங்களும் துன்யால கண்டுட்டுதான் போனாங்க. துன்யால நீங்க மன்னிப்பு கேட்டு விஷயத்தை முடிச்சு கொண்டீங்கன்னா கபர்ல, மஹ்ஷர்ல, கியாமத்துல அது தப்பிக்கொள்ளும். இல்லண்டா இதே ரியாக்ஷன் மர்வா கபர்ல மஷர்ல கியாமத்துல வந்து சில சில மனிதர்கள சக்கராத்து வரக்குல அந்த தொண்டைக்கு வரக்குல தான் செஞ்ச படம் அப்படியே வரும். இந்த கலவெடுத்தேன், இந்த அநியாயம் செஞ்சேன், இந்த தினாவை செஞ்சேன், இந்த பெண்ணை ஏமாத்தினேன், இந்த தொழில் எப்படி செஞ்சேன், இப்படி எல்லாம் அவருக்கு வரும். ஆனா இப்ப அவருக்கு ஒன்றுமே செஞ்சு கொள்ளையிருக்கு. அதாவது லாஸ்ட் மூமெண்ட் ஆயிடுச்சு, சக்கரத்தில் மோத்துதில்லா, அந்த அந்த சக்கராக வந்துருச்சு. இப்ப அவருக்கு அப்படியே எல்லாம் தெரிய வருது. சில மனிதர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு மஷாலா மலக்குவார்கள் வந்து நன்மாராயம் சொல்லி நீங்க ஓய்வெடுக்க வாங்க. துனியா விட்டு பிரியக்கூடிய மனிதர்கள் ரெண்டில் ஒன்றா இருப்பாங்களாம். ஒன்று முஸ்தரீகும், அவன் முஸ்தராகும். ஒன்று அவர் ஓய்வெடுக்க போகிறார், அவருடைய அட்டகாசத்திலிருந்து இந்த துனியா ஓய்வு பெறுது. நாங்க முடிவெடுக்க வேண்டியதான், நாங்க எந்த கேட்டகரியில இருக்கிறோம், எங்களை கொண்டு துனியா ஓய்வெடுக்க போதா இல்லாட்டி நாங்க போயிட்டு ஓய்வெடுக்க போறோமா? நலவு செஞ்சா ஒரு வாப்பாக்கு உள்ள கன்னத்தில் அறிஞ்சு ரோட்டு எல்லாரும் கூடி பண்ற வாப்பா கடிச்சு எல்லாரும் வந்து பார்த்துட்டு சொன்னாங்க, இதே வாப்பா அவர்த வாப்பாக்கு அடிச்சிருக்க, இதே வாப்பா வாப்பா இங்க அவர் மகள் அன்றைக்கு வாப்பாக்கு அடிச்சா கமா தந்தாலும் நீ செஞ்சது துணியால அனுபவிச்சிருவா என்று ஒரு இது இருக்கு. நலவாக இருந்தா நலவாக இருக்கும். சுபாலம்மா ஒரு சத்தம் கேட்குது, இந்த தோட்டத்துக்கு தான் மலர் பெய்யணும் என்று சத்தம் கேட்குது. எங்கேயுமே மழை இல்லை, அந்த தோட்டத்துக்கு மட்டும் மழை பெய்து ஓடி போயிட்டு பார்த்தா அந்த தோட்டக்காரர் எப்பயுமே தன்னுடைய வருவாய மூணாக பிரிப்பார். ஒன்று தனக்கு, ஒன்று தர்மத்துக்கு, ஒன்று தோட்டத்துக்கு. நலவுடைய ரியாக்ஷன் துணியார், தீங்குடைய ரியாக்ஷன் துணியார். தர்மம் செய்த தர்மம் செய்யறதுக்கு கோடீஸ்வரர் பணக்காரர் இருக்கணும்ன்றதை எடுத்துக் கொடுங்க. உனக்கு அல்லா கிட்ட எடுத்துக்கொள்றதுக்கு சதக்கா கொடுக்கறதுக்கு அல்லா தாலா உலகத்துல சில இதுகள் பேசியிருக்கிறாங்க. ரெண்டு நாடுகள் அமெரிக்கா பாகிஸ்தான். உலகத்துடைய ரிசர்ச் சொல்லுது பாகிஸ்தானும் அமெரிக்காவும் இந்த தர்மம் கொடுக்கறதுல சரியான முன்னுக்கிறாங்க. அது ஒரு குஃபாருடைய நாடு, ஒரு முஸ்லிம்களுடைய நாடு. இது ஜுனைத் ஜம்ஷீத் அல்லாஹ் அவருடைய கபரை பிரகாசிக்க செய்யணும். ஒரு பாடகராக இருந்து மௌலானா தாரிக் ஜமீலுடைய கையில அவர் தௌபா செய்து அவர் ஒரு சென்ற வருடங்கள்ல ஒரு ஃபிளைட் கிளாஷ்ல அவர் மௌத்தாக்குறார். அவர் அவருடைய வாழ்க்கையை பற்றி நான் அவரை பலவிடத்த சந்திச்சிருக்கிறேன், அவர் சொல்ல கேட்டிருக்கிறேன். அவருடைய பேச்சில் அவர் சொல்லியிருக்கிறார், உலகத்தில் இந்த ரெண்டு நாடுகள் அவர் சொல்றார், நான் உலகத்தில் எங்க போயிட்டு நான் எந்த நல்ல விஷயத்துக்கு பாகிஸ்தான் மக்கள்கிட்ட பணம் கேட்டாலும் அவங்க என்ற டார்கெட்ட முடிக்காம இருக்கிறது. அது பாகிஸ்தானுக்கு மட்டுமில்லை, உலக நாடுகள் எல்லாத்துலயும் அப்படிதான் வச்சிருக்கு. முஸ்லிம்கள் உள்ளத்துல தர்மம் என்பது அது அப்படிப்பட்ட ஒரு செல்வம். அது அதுக்கு கோடீஸ்வரராகத்தான் இருக்கணும், பணக்காரராகத்தான் இருக்கணும் என்பது அல்ல. சஹாபாக்கள் அவர்கள் இதை கொண்டுதான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். வீட்டுக்கு இருந்த சாப்பாடை பிள்ளைய பசியில போட்டுட்டு அவர்கள் அந்த இரவு நேரத்தை கழிச்ச விதத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு வந்த அந்த மிஸ்கீனுக்கு கொடுத்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா சூரத்து தஹர்ல யுத்ஐமூன தஆமல ஹப்பிஹி மிஸ்கீன வ யதீம வ அஸீரன் அல்லாஹ் தஆலா அவர்கள் கொடுத்துட்டு திருப்பி எடுத்ததையும் அல்லாஹ் தஆலா பயான். அதனால எந்த ஒரு நல்ல காரியமும் துனியால செஞ்சா அதனுடைய ரியாக்ஷன் அது துனியால நடந்துக்கு. நலவு செஞ்சா நலவு கிடைக்கும், தீங்கு செஞ்சா தீங்கு கிடைக்கும். முதலாவது துனியால நடந்தா கபர் ஆகிறதுல அது எந்த நேரம் நாங்க கேட்கறதால அது எங்களுக்கு தெரியும். ஜஸா உல் ஆமால், அமல்களுக்குரிய கூலிகள். ஒரு சின்ன நூல் இருக்குல்ல, தமிழாக்கமும் செய்யப்பட்டிருக்கு. அதை எழுதினாங்க அஷ்ரஃப் அலி தான்வீர். ரிவார்ட் ஆஃப் குட் டீட்ஸ், ரிவார்ட் ஆஃப் குட் டீட்ஸ். அதை ஒரு முறை எடுத்து தயவு செய்து சின்ன தொகையாக தான் இருக்கும், அது அதை எடுத்து வாசிங்க. அது உருதுல எழுதுறாங்க, இங்கிலீஷ்ல தமிழ்ல அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. நாம் செய்யும் அமல்களுக்குரிய கூலிகள். குர்ஆனுடைய திருவசனத்திலிருந்து ஹதீஸ்ல இருந்து அவர்கள் இதை விவரிச்சிருக்கிறார்கள். ஆக நாங்கள் செய்யக்கூடியதை அது நலவாக இருக்கலாம், தீயதாக இருக்கலாம், இந்த துணியால கட்டாயமாக நாங்கள் அனுபவிப்போம். அல்லாஹ் தஆலா நலவு செய்யக்கூடிய நேரத்தில் அது அதனுடைய அந்த தொடரை எப்படி வைக்கிறான்னா அது தொடர்ச்சியாக வருது. சுபஹானல்லாஹ், பல தலைமுறைக்கு வருது. நாங்கள் இன்றைக்கு ஒன்று செய்யக்கூல மேலான சகோதரர்களே, நான் இன்றைக்கு இந்த சொல்ற விஷயத்தை தயவு செய்து எல்லாரும் கொஞ்சம் கவனத்துக்கு எடுங்க. நான் செய்யறத யோசிச்சுக்கொள்ளும், அல்லாஹ் தஆலா எந்த தலைமுறைக்கு அதை கொண்டு போவான். பல ஜென்ரேஷனுக்கு நான் செய்யற நலவு பெரிய செய்யும், நான் செய்யற தீங்கும் பெரிய செய்யும். காபீல் ஹாபில கொண்டார், சகோதர சகோதர கொண்டார். இவர் புதைக்கிறதுக்கு தெரியாம தடுமாறினார். அல்லாஹ் தஆலா ரெண்டு காகத்தை அனுப்பி ஒரு காகம் மற்ற காகத்தை கொல்ல வச்சு, இப்ப காகம் குழி தோண்டி புதைக்கிறத இவருக்கு அல்லாஹ் காட்ட வச்சார். அப்ப சொல்றாரு அவர், காபில் ஹாஜஸ்து அல்ல கூன மிஸ்ல ஹாதல் குர்ஆன், இந்த காகத்தை போல இருந்தாலும் நான் இல்லையே, அந்த அளவு கூட அல்லாஹ் புத்திய தரவில்லையே. கொண்டு தேர்ந்த சகோதரர் கொண்டிருக்க கூடாது, கொண்டுட்டு புதைக்கிறதுக்கும் தெரியாது எனக்கு. இந்த காகத்தை வச்சு அல்லாஹ் இது குர்ஆன்ல வந்திருக்குல்ல, காகத்தை கொண்டுச்சு காகமே புதைக்கிறதா எனக்கே தெரியாம போச்சு செஞ்சுட்டு, அதுக்கு பிறகு அந்த பாவம் உலகத்துல இன்று வரைக்கும் கொலை நடக்குதுண்டா, அதுல ஒரு போஷனை தூக்கி அல்லாஹ் காபில் தலையில போடுறான். நீ ஒரு தீங்க செஞ்சுட்டு போன, அத நீ பெற்றுக்கோ. நீ ஒரு நலவை செஞ்சுட்டு போன, பெற்றுக்கோ. நீ இதுக்காக தான் இஸ்லாம் என்ன செஞ்சிருக்குதுன்னா, அப்படி ஒரு குற்றம் நடந்தா துனியால மனிதன் தௌபா செஞ்சு கொள்ளணும். துனியால தௌபா செய்யணும். அல்லாஹ் எனக்கு உங்களுக்கும் நாங்கள் செய்யக்கூடிய சில சில தவறுகளை அதை விளங்கி உரிய நேரத்தில் உரிய முறையில் தௌபா செய்யலாம். நிச்சயமா அல்லாஹ் எங்களை ஒவ்வொரு எட்டுக்கும் சரியான பாதையை காட்டி நாங்கள் எல்லா இடத்துல கேட்டுக்கொண்டே இருக்கணும். எந்த விஷயத்திலையும் நாங்கள் நிதானத்தை தவறி நடக்காம நிதானமாக இந்த பயணத்தை மேற்கொண்டு போறதுக்கு எல்லா இடத்துல நாங்கள் வாசிக்கிறோம். கண்ணியமானங்களே, நலவுடைய விளைவு துணியால, தீங்குடைய விளைவு துணியால. முதல் கட்டமாக அல்லாஹ் நலவையும் தீவையையும் துணியால அல்லாஹெல்லாம் காண்பிக்க போகிறான். அதனுடைய விளைவை, அதனுடைய கைராத்துகளை, அதனுடைய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா செஞ்சு கொண்டு போக்குள்ள மனிதனுக்கு அது காண்பிக்கும். நீ செஞ்ச நலவுகள், நீ செஞ்ச தீங்குகள் அவளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. செஞ்ச நலவுகளும் அல்லாஹ் காண்பிக்கிறான், தீங்கையும் அல்லாஹ் தஆலா உலகத்திலே அவனுடைய தலைமுறைக்கும் இது போகுது. ஒரு சஹாபியுடைய ஒரு சம்பவம் இருக்குது. அவர் ஒரு ஜமாத்தாக போனார், அந்த ஊருக்கு போயிட்டு தாவத் கொடுத்தார். எல்லாரும் இஸ்லாம் கேட்டுக்கிறாங்க, சஹாபாக்கள் வந்து பாக்குறாங்க, நாங்க யுத்தத்துக்குள்ளே வந்தோம், நீ போய் என்ன செஞ்ச, எல்லாத்தையும் இஸ்லாத்துக்கு எடுத்துட்டீங்க, எங்களுக்கு கனிமத்தில இல்லாமல் போயிருச்சே என்று சொல்லி அந்த சஹாபா சஹாபியோட கொஞ்சம் முரண்பட்டாங்க. திடீரென்று நீ என்ன நாங்க போய் சண்டை பிடிச்சிருந்தா எல்லாரும் கிடைச்சிருக்க. இவர் திரும்பி போன உடனே சுபஹானல்லாஹ், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்த்து செஞ்ச துஆ, அல்லாஹு அக்பர் சொன்னாங்க, நீ ஷாபாஸ், நான் எந்த நோக்கத்துக்காக உன்னை அனுப்பினோ அந்த நோக்கத்தை நீ நிறைவேற்ற. என்ன கனிமத் சேகரத்துக்கு அனுப்பினேன், அனுப்பினது மனிதனை நேர்வழி பெறுவதற்கு, அதை நீ அனுப்பிட்டு வந்திருக்கிறான். உனக்கு நான் ரெண்டு கிஃப்ட் ஆரம்பிச்சேன், எழுத வச்சாங்க ஒரு கடிதம். ரெண்டாவது, இன்றைக்கு நானும் நீங்களும் அதை நீங்க உறுதி தரணும், எனக்கு எல்லாம் மௌத் வரைக்கும் இதை செஞ்சு வருவோம், செஞ்சு வருவோமா? சின்ன சுப தொழுகைக்கு பிறகும் மகரிப் தொழுகைக்கு பிறகும் அல்லாஹும்ம அஜ்னி மினன்னார், என்னது ஏழு விடுக்கும். இத ஓதி ஒரு மனிதன் மௌத்தாகினா அல்லாஹ் அவனை நரகத்துல இருந்து பார்க்கிறான், நரகத்துல இருந்து பார்க்கிறான். அப்ப இது என்ன செய்யணும்? இந்த இந்த மனப்பதிவோட ஃபஜ்ர்ல இமாம் ஓதினாங்களோ இல்லையோ, பழக்கத்தை வச்சு கொள்ளணும். அல்லாஹும்ம அஜ்னி மினன்னார், அல்லாஹ் ஏழு எல்லாருக்கும் பாடம், பாடம் இல்லாடி பாடமாய் பாடம் தான். அல்லாஹும்ம அல்லாஹும் மூணு பிள்ளைகளுக்கும் பாடம், எனக்கு இன்னைக்கு மாஷால்ல மூணு பிள்ளைகளுக்கு அவங்க இந்த விஷயத்தெல்லாம் பாஸ் பண்றாங்க. அப்ப அல்லாஹும்ம அஜ்னி மினன்னார், இது எல்லாருக்கும் பாடம். அப்ப இதை நாங்க ஒரு ரெண்டாவது நபி அவங்க கடிதம் ஒன்று எழுதியிருந்தாங்க. இந்த கடிதம் வெளியாகிச்சு பிற்காலத்தில், கிட்டத்தட்ட ஒரு 60, 70, 80 வருஷத்துக்கு பிறகு இந்த கடிதம். இந்த கடிதத்துல என்ன எழுதுகிறாங்கன்னா, இந்த சஹாபியுடைய தலைமுறையில யாரு வாராங்களோ அவர்களுக்கு ட்ரெஷரி, ட்ரெஷரில் இருந்து ஒரு பைத்துல் மால், அந்த கவர்மெண்ட் அவங்க இவரை டேக் கேர் பண்ணணும், இவருக்கு அதுல இருந்து பணம் கொடுக்கும். சும்மா ஒரு சம்பவம் சொல்ற, எங்கள்கிட்ட ஒரு ஃபத்வா வந்துச்சு. இந்த ஃபத்வா ஒரு ஆச்சரியமான ஃபத்வா, அது சில நேரத்துக்கு அல்லாத்தாலா சில முடிவுகளை துன்யால காட்டுறது இல்லை, அல்லா மௌத்துக்கு பிறகு காட்டு. ஒரு வாப்பா கல்யாணம் முடிச்சா, முதல் பொண்டாட்டிய ஒரு புள்ளையோட தலா கொடுத்துட்டு மௌத்தாச்சா, தலா கொடுத்துட்டு பிரிஞ்சுட்டா, என்ன செஞ்சாரு தலா கொடுத்துட்டு. அந்த புள்ளையும் மனைவியும் நெக்லெக்டட். ஷரியத்துல ஒரு பெண்ணுக்கு தலா கொடுத்தா அந்த பெண்ணுடைய இட்டாவை கழிக்கிற காலத்தை வீட்டில் வச்சுக்கணும், வீட்டுல அவர்த வீட்டுல வைக்கணும்ன்றது இல்ல, ஒரு வீடு ஒன்று எடுத்துட்டாலும் செலவுக்கும் கொடுக்கணும் இந்தாவுடைய காலத்துல. ஆனா பிள்ளையுடைய அந்த புள்ள பெருத்து சரியாகி வர காட்டிலும் பிள்ளைக்கு கொடுத்துக்கொண்டே மனைவி கொடுக்கறதுக்கு இதாங்க போற தேவையில்லை, அதான் சரியத்துடைய சட்டம். இப்ப இவர பிள்ளையையும் நெக்லெக்ட் பண்ணிட்டார், இவர வேறொரு கல்யாணம் முடிச்சு ரெண்டு பேரும் அஜிக்கு போன, ஜித்தாக்கு போன இடத்துல ஒரு ஆக்சிடென்ட்ல மௌத்தாகி ரெண்டு பேருமே மௌத்தாகிட்டாங்க, ரெண்டு பேருமே மௌத்தாகிட்டாங்க. ஜித்தாக்கு போயிட்டு ரெண்டு பேருமே செஞ்சாங்க. சவுதி ரிப்போர்ட் சொல்லுது மனைவி முதலாவது, கணவன் ரெண்டாவது மௌத்தாகினர். 5 minutes different. ரிப்போர்ட் சொல்லு, உங்களோட ரூப் பயிற்சிக்கு முன்பின்னாகி சவுதி கவர்மெண்ட் ஒரு பெரும் தொகை பணத்தை கொடுக்குது இந்த ரெண்டு மையத்துக்கு. ஏன்னா அவங்க ஹஜ்ஜில் இதுல ஆக்சிடென்ட் ஆகினத்துல சவுதி என்ன செய்யுது, ஒரு தொகை பணத்தை கொடுக்குது. எங்கள்கிட்ட ஃபத்வா கேட்டு வராங்க, ரெண்டாவது மனைவிக்கு புள்ள இல்லை, மூத்த மனைவிக்கு புள்ள இருக்குது, அவ மனைவி இல்ல ஆனா புள்ள அது ஒன்று மட்டும்தான் இருக்குது. வாப்பா மௌத்தாகினார், அந்த புள்ளட வாப்பா மனைவிக்கு பிறகுதான் மௌத்தாகினார். இவருக்கு சவுதி அரசாங்கம் 30 லட்சம் 40 லட்சம் கொடுத்திருக்குது, மனைவிக்கு 40 லட்சம் கொடுத்திருக்குது, இவருக்கு சொத்தும் இருக்குது. இது யாருக்கு போகும் என்று கேட்டா எல்லாமே அந்த பிள்ளைக்கு தான் போகும். மனைவிட சொத்துல இருந்தும் ஒரு தொகை எவ்வளவு வரணும், அது அதே நேரத்தில் இவருடைய பணம் இவருக்கு சவுதியில கிடைச்ச பணம் எல்லாத்தையும் பெற்றுக் கொள்றார். யார் அல்லாஹ் தஆலா வந்து யாரையும் வீணாக்க மாட்டான். யாரும் அநியாயம் செஞ்சுட்டு போ பார்த்தாலும் அல்லாஹ் என்ன செய்வார், அதுக்குள்ளத உரியவர்த கையில கொடுத்துருவான். உரிய கையில சூரத்துல் காஃப்ல எப்படி அந்த தூணை கிதர் அலைஹிஸ்ஸலாம் வந்து அங்கன மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த ரெண்டு பேருக்கும் சம்பாஷணம் நடக்குது, பார்த்தா யத்தீமுடைய சொத்து அதுக்குள்ள இருக்குது. அல்லாஹ் பாதுகாப்பான். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் பாதுகாக்க வந்தா நினைச்சு பார்க்கல, ஒரு பாப்பா மூத்த பாப்பா வயது மனைவியோட பேசிக்கொண்டிருக்கிறார், எனக்கு ஒரு புள்ள தானே, இந்த பிள்ளைக்கு நான் எங்க சரி ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன், நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் உண்டு பண்ண போறேன், நீ துவா செய்யறதுக்கு நான் செஞ்சுட்டு வார வந்து சொல்றேன் சொல்லி ஒரு சின்ன ஒரு பசு எடுத்து அப்படி காட்டுல விட்டுட்டு அம்மா கிட்ட துவா கேட்டுட்டு மனைவி கிட்ட வந்து சொன்னாரு, நான் இப்படி ஒரு வேலை செஞ்சிருக்கிறேன், இந்த புள்ள பெருசாகிட்டா நீ வந்து அல்லாஹ் தஆலா இந்த புள்ளைக்கு இது கட்டாயம் கொடுப்பான். இப்ப அது அந்த புள்ள பெருசாக இருந்துச்சு, மாஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா அதை திருப்பி கொடுத்துட்டான். சரியான அழகான பெரிய இன்னைக்கு மாடுகள் நீங்க பாகிஸ்தான்ல எல்லாம் பாத்தீங்கன்னா குர்பான் கொடுக்கிற காலத்துல லட்சக்கணக்கான பொறுமதியான மாடுகள் குர்பானுக்கு வரும், 5 லட்சம் 6 லட்சம் இப்படி பொறுமதி மக்கள் அதையும் என்ன செய்யறது செலவழிச்சு கொடுத்து வாங்கி கொடுத்து. இப்ப அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து சம்பவத்துல கொலை நடந்துச்சு, கொலை நடந்துச்சு சம்பவத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து ஊர்ல ஒரு கொலை விழுந்துருச்சு, அந்த பணம் விழுந்துருச்சு. இப்ப நபிக்கிட்ட வந்து கேட்கிறாங்க, நீங்க நபிதானே சொல்லுங்களேன் யாரு கொண்டது, நபி சொன்னாங்க இது என்ன பேர் இல்லப்பா இது இன்வெஸ்டிகேஷன், நீ அதுக்குள்ள இடத்துக்கு போ, எனக்கிட்ட என்ன கேட்கிறான், இல்ல நீங்க நபியா இருந்தா சொல்லணும், அப்ப நான் சொல்றது வேலை இல்லை. சூரத்துல் பக்கரா, சூரத்துல் பாத்தியாக்கு போற முதலாவது சூரத் என்னது சூரத்துல் பக்கரா. ஒரு பசு எடுத்தாரு, அதுல மாமிசத்தை எடுத்து நீ போடு, இப்ப என்ன செஞ்சிருக்கணும், எங்க சார் மாடை பிடிச்சி அடுத்து தூக்கி போட்டிருக்கோம். சும்மா இருக்கல அந்த மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க, எந்த கலர் என்ன நிறம் எப்படி அது இதெல்லாம் போட்டு சூரத்துல் பக்கரால அல்லாஹ் இந்த பயன் சொல்லிக்கலாம். இப்ப அல்லாஹ் வீண் கேள்விகளை கேட்டா அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், கஷ்டமாகி போடுவான். வீணான கேள்விகளை கேட்டு உங்களுக்கு கஷ்டமாகி கொள்ளாதீங்க, தேவையானது சொன்னா அதை செஞ்சுட்டு போங்க. அப்ப இதை செஞ்சிருந்தா விஷயம் முடிச்சு. இப்ப மாடு தேட ஆரம்பிக்கிறாங்க, எங்கடா மாடு தேடி சில பேருக்கு பார்த்தா அந்த வாப்பா வித்துட்டு போன மாடுதான் அந்த மாடு, மகன் அந்த மாடு மேய்ச்சி கொண்டிருக்கோல, மகன்கிட்ட வந்து சொல்றாங்க அல்லாஹ் சொன்ன மாடு இதுதான் பண்ணி விலைக்குதான். அவர் சொன்னாரு இந்த பாருங்க, இது என்ன உமாவும் நானும் தான் இருக்கிறோம் குடும்பத்துல, வாப்பா வித்துட்டு போன சொத்து அல்லாஹ் தந்தது, நான் இதை உமா கிட்ட மஷூரா செய்யாம தரமாட்டேன். உமா கிட்ட போயிட்டு மஷூரா செஞ்சா உமா சொன்னாங்க, மகனே இதுக்கு விலை என்ன தெரியுமா, இந்த மாடு அறுத்து அதுல தோல் எடுத்து அந்த தோல் நிறைய தங்கத்தை போட்டு தந்தா தான் தருவேன். ஒரு நல்ல அமலுக்குரிய கூலிய அல்லாஹ் காவாசிகளுக்கு கொடுத்தது போல, அல்லாஹ் தஆலா ஹிஜ்ர இஸ்லா மூலமாக அந்த குழந்தைகளுக்கு கொடுத்தது போல அல்லாஹ் தஆலா நல்ல அமலுக்குரிய கூலிய விதவிதமாக தருவான். அந்த ஆக்சிடென்ட் ஆன பாப்பா சொத்தை விட்டுட்டு போனது போலதான் அல்லாஹ் தஆலா, அதனால நாங்க என்ன செய்யணும், எங்கட வாழ்க்கையில செய்யக்கூடிய நலவையும் தீமையையும் துன்யாலே நாங்கள் அனுபவிக்க போறோம், அல்லாஹ் எங்களுக்கு தரப்போம். இந்த அடிப்படையோடு தான் நாங்கள் வாழ்ந்துட்டு மரணிக்கணும். தர்மம் கொடுத்தா தர்மத்துடைய பிரதிபலன சாபாக்கள் எல்லாரும் கோடீஸ்வரர்கள் அல்ல. பொதுவாக முஸ்லிம்கள் ஒரு பழக்கம் இருக்குது, இந்த ஜகாத்தை கொண்டு எல்லாத்தையும் செஞ்சு கொள்ள மாட்டார்கள். ஜகாத் என்றது அது ரெண்டரை வீதம். சஹாபாக்களை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சஹாபித வரலாறு படிச்சுக்கின்றாலும் அது அல்லது எல்லாரும் சாப்பாடு கொடுத்ததாக இருக்கலாம், வீட்டுக்கு வந்த விருதாளிகளை கவனிச்சதாக இருக்கலாம், ஒரு 6 திருகம் வீட்டில் இருக்குது, ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா கொடுக்கறாங்க, எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டு தர்மம் செஞ்சாங்க. ஒரு ஒட்டகம் வருது, அதனுடைய விலை 140, கடலுக்கு வாங்கினாங்க அலிரது எல்லாரும், அதை வித்தாங்க 200 திருகத்துக்கு, 140 கடன் எடுத்தவர்கிட்ட கொடுத்துட்டு 60 திருகத்தை கொண்டு போயிட்டு ஃபாத்திமா ரதி எல்லாரும் கொடுத்தாங்க. உமா நீ 6 கொடுத்தா அல்லாஹ் 60 தந்தா. அல்லாஹு அக்பர் சொல்லுங்க. அல்லாஹ் தாலா ஒன்றை கொடுத்தா 10 தருவேன்னு சொல்றான். ஒன்றை கொடுத்தா இது கண்ணு முன்னுக்கு விளைந்தது. அலிரதி எல்லானுக்கு நான் இன்னைக்கு 6 கொடுத்த எனக்கு 60 கிடைச்சு. அப்ப இதை செய்யக்கூல அந்த நம்பிக்கையோட அந்த விசுவாசத்தோட எல்லாம் அது எனக்கு தருவா. தனக்கு கஷ்டம் தான் கையேந்தக்கூடிய நிலைமையில போயிட்டு யாருக்கும் கொடுக்க போகல. தான் கொடுத்தா உங்கள அல்லாஹ்கிட்ட பெற்றுக் கொள்ளையிலுமா அப்படி நிலைமையில தான் பெருசா கொடுக்கணும்ன்றது இல்லை. ஒரு சஹாபி இவ்வளவுதான் தூக்கிட்டு வந்தாரு தபூக்குட யுத்தத்துல, இவ்வளவு ஒரு குடி தெரிச்சு அதை கொண்டு கொடுக்க போல சில கிண்டினாங்க, கேலி பண்ணாங்க, இவன் ஒரு புடியால என்ன நடக்கும். முனாபிக்கு இல்லை. அந்த சஹாபி சொல்றார், நாங்க ஒரு குடி கொடுக்க போல எங்களை கேலி பண்ணினாங்க, அல்லாஹ் இன்னைக்கு எங்களால கோடி கொடுக்க வச்சிருக்கிறார். இது நாட்கள் நாங்க கை மாறி கொடுப்போம், இன்னைக்கு உத்தத கையிலைக்கு நாளைக்கு உத்தத கையிலைக்கு. அதனால ஏண்ட இந்த தூத நாங்க நீங்க எல்லாரும் நாங்க செய்யக்கூடிய எந்த ஒரு விளைவும் அது துணியால அது ரியாக்ஷன் வந்து கொண்டேதான் இருக்கும். அல்லாஹ் துணியால காட்டுவான், நல்லது செஞ்சாலும் துணியால காட்டுவான், தீங்கு செஞ்சாலும். சில பேர் நாங்க செஞ்சு போற தீங்கு அதால பாவம் வந்து கொண்டே இருக்கும், அந்த பாவம் போக்கள் எல்லாம் அதை எங்களோட தலையில வந்து விட்டு கொண்டே இருக்கும். சில நேரம் நாங்க செய்யற நலவு அது எங்களோட தலைமுறைக்கு கயிறுள்ளதாக ஆகிக்கொண்டே போகும். அத மனிதன் சந்தேகம் இல்லாம உணர்ந்து கொண்டு போகணும். கொஞ்சம் எடுத்து பாருங்க, தப்லீக் ஜமாத்துடைய இந்த சில்சிலாவை பாருங்க. முதலாவது வாரான இஸ்மாயில் ரஹ்மத்துல்லா அலைஹி, அவளுக்கு 3 பிள்ளைகள், யஹ்யா, முஹம்மத், யஹ்யா, இல்யாஸ். இல்லியாஸ் ரஹமத்துல்லா அலைஹி அவர்களுக்கு ஒரு புள்ள, யஹ்யாவுக்கு இன்னொரு புள்ள. யஹ்யாவுக்கு கிடைச்ச புள்ள ஜக்கரியா ரஹமத்துல்லா அலைஹி. இன்னைக்கு உலகம் எல்லாம் ஃபதாயில் அமால், ஃபதாயில் சதகாத் இருக்குது. எப்படி ரியாது சாலிஹீன் அந்த இமாம் நவாய் ரஹமத்துல்லா அலைஹி இருக்கிறது போல இவர்கள் இருக்குது. யூசுப் ரஹமத்துல்லா அலைஹியுடைய ஹயாத்து சஹாபா முன்தகம் ஹதீஸ் இருக்குது. அப்ப ஒரு இஸ்மாயில், அந்த இஸ்மாயிலுக்கு பிறந்தது 3 புள்ளைகள், முகமது, யஹ்யா, இல்யாஸ். முகமது ரஹமத்துல்லா அலைஹி மௌத்தா போயிட்டாங்க. யஹ்யாவுக்கு ஒரு புள்ள ஜக்கரியா, ஷேகுல் ஹதீஸ். 3வது இல்யாஸ், இல்யாஸ் ரஹமத்துல்லா அலைஹியுடைய மகன் யூசுப், யூசுப் ரஹமத்துல்லா அலைஹி மகன் ஹாரூன், ஹாரூனுடைய மகன் மௌலானா சால். எப்படி கரீம் இப்னு கரீம் இப்னு கரீம் இப்னு கரீம், யூசுப் பின் யாக்கூப் பின் இஸ்ஹாக் பின் இப்ராஹிம், இஸ்மாயில், யூசுப், யாக்கூப், இஸ்ஹாக், இப்ராஹிம், 4 நபிமார்கள். ஒரு இஸ்மாயில், இல்யாஸ், யூசுப், ஹாரூன், சாத். இந்த சாத் 5வது. அவருக்கு யூசுப், சயீத், இல்யாஸ், 3 ஆலிம்கள், ஹாபிஸ்கள். எப்படி அந்த தலைமுறை அல்லாஹ் தஆலா எப்படி கொண்டு வர, ஜெனரேஷன். அவர் என்ன செஞ்சார், இஸ்மாயில் ரஹ்மத்துல்லா அலைஹி என்ன செஞ்சார், அவர் செஞ்சது இந்த பக்கத்துல தண்ணீர் எடுத்து, பெரிய வேலை செய்யவே இல்லை, பக்கத்துல தண்ணீர் எடுத்து பாக்கெட்ல தண்ணீர் எடுத்து குளிர் தண்ணீர், இப்ப இந்தியாக்கெல்லாம் போனீங்கன்னா கடுமையான சூடான காலம், பக்கெட்ல தண்ணீர் எடுத்து கொண்டு போயிட்டு இந்த ரோட்ல போற மக்களை, நிசாமுத்தீன்ல ரோட்ல போற மக்களுக்கு பகல் நேரத்துல தண்ணி கொடுக்குறாங்க. தண்ணீர் கொடுத்துட்டு சும்மா இருக்கிறது இல்ல, மஸ்ஜிதுக்கு வந்து என்ற காத்தோல் வருது, யா அல்லாஹ் நீ எனக்கு ஏண்ட கையால இது செய்த பாக்கியத்தை தருவா. அல்லாஹ் ஒரு நல்லமலுடைய பாக்கியத்தை தலைமுறைய மாத்திடுவாங்க, அல்லாஹ் தலைமுறைய. அதனால நீங்க நாங்க எல்லாரும் முதலாவது மனசுல எடுக்கணும், நான் பெருசா தான் செய்யணும்ன்றத விட்டுருங்க. நான் சிறுசாவோ பெருசாவோ அல்லாஹ் எனக்கு சந்தர்ப்பம் தரக்குல செய்யணும். ஒரு மையத்து ராவ் நேரத்துல மையத்தை அடக்கினால் நபி அவங்களுக்கு சில நேரம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த காலம் மதியனால யகுதிகளும் சேர்ந்திருந்தான், அங்க டிக்கெட்டு போக்குல எதுவும் செஞ்சிருவாங்க என்ற ஒரு அச்சம் ஒன்று சஹாபாக்களுக்கு இருந்துச்சு. அப்ப அன்னைக்கு ஒரு சாதாரண பெண் தானே, இந்த பெண்ணுடைய ஜனாசாவை அடக்கம் செஞ்சிருவோமே என்று அடக்கம் செஞ்சிருந்தான். நபிக்கு அறிவிக்கல, காலையில நபிக்கு கேள்விப்பட்ட உடனே அப்படி ரொம்ப சரியான கவலைப்பட்டாங்க. என்ன காண்பீங்க, அந்த கபரை காண்பீங்க, அவருக்கு போயிட்டு நாங்க காட்டில் உள்ள சஹாபாக்கள் தக்பீர் கட்டி மையத்துடைய தொழுகைய அந்த கபர்ல நின்று தொழுது சொன்னாங்க. இந்த பெண்மணி செஞ்ச அமல் என்ன தெரியுமா, நாங்க நீங்க சிந்திச்சு பார்த்தீங்க, பல்லில உளுந்திருக்கக்கூடிய இந்த கண்ணு இமைகள்ல கண்ணுக்கு வரக்கூடிய கப மாறி ஊத்த அந்த அளவுக்கு ஊத்தே கண்டாலும் இந்த பெண் எடுத்து போட்டுருவாங்க. அல்லாஹ் அதுக்காக சொர்க்கத்தை கொடுத்துட்டாங்க. அல்லாஹ் கொடுக்கறதுக்கு பெருசா கொண்டு கொண்டு கொடுக்கணும்ன்றது இல்லை. இப்ப பெண்ணார வலோபிஷுக்கு தவறம் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுங்க, ஒரு அரை பெருச்ச பலத்தை கொடுத்துட்டாங்க. சார் அறப்பேர்த்தவரம் கொடுத்திருந்தாலும் சரிதான், நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேவை. எங்களுக்கு உலமாக்களுக்கு ஒரு கவலை இருக்கு, அது என்னன்னா இந்த கொழும்புல உள்ள மக்கள் செழிப்பாக சிறப்பாக வாழணும். ஜமியத்துல்லமாவுடைய கவலைகள் ஆக முக்கியமான ஒன்று இருக்கும் உண்டா, அதை இந்த கொழும்பால் மக்கள் அது புதுக்கடை அரிக்கலாம், மாளிகாவை தயாரிக்கலாம், அது குப்பியாவை தயாரிக்கலாம், மல்வை தயாரிக்கலாம், எதுவாக இருக்கலாம், அப்பல் தயாரிக்கலாம், எந்த பகுதியாக இருந்தாலும் எல்லாரும் சிறப்பாக செழிப்பாக வாழணும். எல்லாரும் கோடீஸ்வரர்களாக லட்சாதிபதிகளாக வாழ்றது என்பது அல்ல, அல்லாஹ் தஆலா அப்படி வைக்கவில்லை. யாரிடத்திலையும் யாசகம் கேட்காம தன்னுடைய சுயத்தோட வாழணும், இது எங்களுடைய ஒரு அடிப்படையான முயற்சி. அது கொழும்புல மட்டுமல்ல, எல்லா இடத்திலையும் அதுக்கு சில முயற்சிகளை நாங்கள் செஞ்சு வாழணும். அதுல ஒன்றுதான் இந்த பைத்துல் மால், பைத்துல் மால் ஒரு ஊர்ல உங்களை எவ்வளவு வசதி உள்ளவர்கள் இருக்கிறாங்க, எவ்வளவு கஷ்டமானவர்கள் இருக்கிறாங்க, இதுல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுங்க. எடுத்து உங்களோட ஜகாத்துகள்ல ஒரு தொகையை போடுங்க, உங்களோட சதக்காவை கொடுங்க, உங்களோட பணத்திலிருந்து கொடுங்க. அப்ப நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாருங்க, எங்களோட ஊர்ல இந்த மஸ்ஜிதோட சம்பந்தப்பட்ட 500 குடும்பம் குடும்பம் இருக்கிறாங்க. இந்த 500 குடும்பத்துல யாரு கஷ்டத்துல, யார் இதுல எந்த நிலையில இருக்கிறாங்க, எங்கட பணத்தால எப்படி உதவி செய்யலும், எப்படி இந்த வாலிபர்களை வளர்க்கலும். கொழும்புல 21 முஸ்லிம் ஸ்கூல்ஸ் இருக்குது, 30,000 பிள்ளைகள் படிக்கிறாங்க, 30,000 பிள்ளைகள் படிக்கிறாங்க. இப்ப இந்த கொழும்புல இருக்கக்கூடிய ஸ்கூல்கள்ல எங்கட கணக்கெடுப்பு படி 500 பிள்ளைகளுக்கு கால கடையாபம் சாப்பிடுறதுக்கு வசதி. இப்ப ஜமிய சொல்லலமா, இந்த 400 சொச்ச பிள்ளைகளுக்கு கால கடையாபம் வசதி செஞ்சு வர. ஏ, இந்த பிள்ளைகள் எங்களுடைய எதிர்கால சொத்து. 8-10 வருஷம் ஸ்கூலுக்கு கட்டாயம் பிள்ளைகள் போகணும். தயவு செய்து யாரும் இந்த சிந்தனைக்கு வராதீங்க. உங்களுக்கு ஏழு உண்டா, வசதி இருக்குமுண்டா, நீங்க ஹோம் ஸ்கூலிங் செய்யுங்க. அப்படின்னா வீட்டில் வச்சு அந்த பிள்ளைய படிக்க வைங்க. அது எல்லாராலும் சாத்தியமாகாது. நான் 96 இல்லாட்டி 98 ஜமாத்துல போயிருந்தேன் அமெரிக்கா. அப்ப ஒரு ஊருக்கு போனோம், கனடாவை நாங்க கிராஸ் பண்ண போல டிட்ராய்ட், ஒரு சின்ன மஸ்ஜித். அதுல எல்லாமே பிளாக் அமெரிக்கன்ஸ், கருப்பு அமெரிக்கன்ஸ், பிளாக் அமெரிக்கன்ஸ். ஒரு 4-5 புள்ளையில ஒரு அமெரிக்கன் எடுத்துட்டு வராரு மஸ்ஜிதுக்கு தாலிமுடைய நேரத்தில். அவன் அவர்கிட்ட கேட்டு, உங்களோட பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போறது என்ன படிப்பு? நான் வீட்டில இருந்து நானே படிப்பிக்கிறேன். இவை எல்லாராலும் சாத்தியமாகுமா? தொழில் போவோம், மனைவி வேலை சாத்தியம் இல்லை. ஒரு 30 மணி நேரம் நான் டெய்லி விடாம ஏந்த பிள்ளைகளோட உட்கார்ந்து நான் அந்த பிள்ளையோட மக்த பாடத்தையும் ஸ்கூல் பாடத்தையும் விடாம தொழுக 5 நேரம் தொழுகிற மாதிரி ஒரு 30 மணி நேரம் நான் செஞ்சு வரேன். கொஞ்சம் கை தூக்கி காட்டுக்கோங்க. இத கூட எங்களுக்கு செய்யறதுக்கு நேரம் இல்லை. நான் சொல்லுவேன், இது ஒரு ஃபர்து ஐன போல கட்டாயம் பிள்ளைகளோட கொஞ்ச நேரம் செலவழிக்கணும். அதுக்குதான் வீட்டு தாலை இதுகள் எல்லாம் சொல்லப்படுறது. என்னத்துக்கு? இந்த விஷயத்தை டெவலப் பண்றது. பிள்ளைகளோட இருந்து இந்த விஷயங்களை கட்டாயம் இன்றைக்கு நீங்க ஒரு மனசுல உறுதி எடுக்கணும். சரிங்களா? பிள்ளைகளுக்கு நேரம் கொடுங்க. அப்ப கொழும்புடைய அனுப்பணும், வேற வழி இல்ல. ஹோம் ஸ்கூலிங் செய்யறது எல்லாராயும் சாத்தியம் இல்ல. ஸ்கூலுக்கு அனுப்பணும், நாங்க நேரம் கொடுப்போம். ஸ்கூலுக்கு போனா இன்னைக்கு அல்ஹம்துலில்லா கொழும்ப பொறுத்த வகையில எல்லாம் முஸ்லிம் ஸ்கூல முஸ்லிம் டீச்சர்ஸ் இதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறான். சில சின்ன குறைபாடுகள் இருக்குது. இந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கு எங்களால முடியுமான முயற்சிகளை நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கோம். எங்களால முடியுமான முயற்சிகளை கிட்டத்தட்ட 28 ஸ்கூல் டீச்சர்ஸுக்கு நாங்க ஜமியத்துல மாவால சம்பளம் கொடுக்கிறோம். இஸ்லாம் பாடம் மட்டுமல்ல, சயின்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் உடைய பாடத்துக்கும். ஏன் அந்த ஸ்கூல்ல இல்ல டீச்சர்ஸ் மாதிரி இல்லை, கவர்மெண்ட் அதுக்கு போடுது இல்லை. அப்ப இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னவாகும்? கொழும்பு ஜெயில போயிட்டு பாத்தீங்கன்னா முஸ்லிம்களுடைய எண்ணிக்கையில 22% பாப்புலேஷன், 9.7. ஆனா ஜெயில 22%. இப்ப இந்த நிலைமையை மாத்துறதாக இருந்தா ரெண்டு கல்வியையும் சமமாக கொடுக்கணும். மார்க்க கல்வியும் கொடுக்கணும், உலக கல்வியும் கொடுக்கணும். மார்க்க கல்வியை கொடுக்கிறதுக்கு மட்டும், உலக கல்வியை கொடுக்கிறதுக்கு ஸ்கூல். ஸ்கூல்களும் பரிதாபமான நிலைமையில் இருக்குது. அப்ப என்ன செய்யணும்? ஊர் பள்ளி மஸ்ஜித் அதை கொஞ்சம், பாத்திமா ஸ்கூல் இருக்குது, கைரியா ஸ்கூல் இருக்குது, இந்த ஸ்கூல் இருக்குது, இந்த ஸ்கூல் இருக்கு, இதை கொஞ்சம் என்ன செய்யணும்? நல்லா டெவலப் பண்ணணும். கொள்ளுப்பெட்டியில நான் அதிகமா சொல்றது, கொள்ளுப்பெட்டியும் தெய்வலம் எப்படி இடம்? கோடீஸ்வரர்கள் வாழக்கூடிய கொள்ளுப்பட்டியில ஒரு ஸ்கூல், ஸ்கூல்ல பேர் அது அமீன் ஸ்கூல். நாங்க அதை போயிட்டு சர்ச் பண்ணி உள்ளுக்கு நுழைய காட்டணும், கொல்பிட்டி மக்களுக்கும் தெரியாது. தெய்வனையும் அது அப்படியே முடிகிற நிலைமையில தான் அந்த ஸ்கூல் இருந்துச்சு. அல்ஹம்துலில்லா, அல்லாஹ்வுடைய தனிபெரும் திருப்பு. அந்த ஸ்கூல்ல போனோம், அதுல 25-30 பிள்ளைகள் தான் படிச்சாங்க. கவர்மெண்ட் சொல்லி நாங்க ஸ்கூல் மூட செஞ்சு. அப்ப எங்களுக்கு ஒரு உரிமையை பெற்றது பெரிய கஷ்டம். இப்ப இந்த ஸ்கூல மூடாம எப்படி நாங்க இதை அடையிறது? கொலன்னாவ பகுதியிலிருந்து புள்ளைகள் எடுத்தும் பஸ் கொடுத்து அலமீன் ஸ்கூலுக்கு ஃப்ரீ பஸ் சர்வீஸ் கொடுத்தோம். கொலன்னாவ பகுதியில் ஸ்கூல் இல்லை, அங்குள்ள பிள்ளைகள் இங்க பலன் சேர்த்தோம். அப் அண்ட் டவுன். அங்க போயிட்டு பார்த்தா இஸ்லாம் பாடம் நடத்துறது ஒரு சிங்கள டீச்சர். அலமீன் ஸ்கூல்ல இஸ்லாம் பாடம் நடத்துறது சிங்கள டீச்சர். எப்படி இருக்குது எங்க நிலைமை? கொழும்பு தான் எல்லாத்துக்கும் ராஜா. கொழும்புடைய நிலைமை எப்படி பாடிதாகும்? கண்ணியமானவர்களே, இப்ப இத பல விஷயங்கள் அதை பேசினா இந்த நேரம் அதிலே போயிட்டுரும். அது எனக்கு மிச்ச கவலையான விஷயம். உலமாக்கள் இதுல மிச்சம் கவனம் செலுத்துறாங்க, இங்க முக்கியஸ்தர்கள் பலரும் இதுல கவனம் செலுத்துறாங்க. உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, உங்களோட மஹல்லால உங்களோட ஊர்ல இருக்கக்கூடிய மஸ்ஜித கவனிக்கிறது போல, மதரசாவை கவனிக்கிறது போல ஸ்கூலையும் கவனிங்க. அந்த டீச்சர்ஸுக்கும் மோட்டிவேஷன் செய்யுங்க. அத உலமாக்களும் துறை சார்ந்தவர்களும் சேர்ந்து ஒரு சிறந்த முன்மாதிரியான ஒன்றை உண்டாக்குறதுக்கு முயற்சி எடுப்பீங்க தான் இன்ஷா அல்லாஹ். வேறொரு நேரம் ஜெபித்துலமா இதுக்கு ஏற்பாடு செய்யட்டும். நான் இன்ஷா அல்லாஹ் சில நீயத்துகளோட தான் இங்க வந்திருக்கிறேன் இன்னைக்கு. அதை எதிர்காலத்துல ஒரு வாரம் வாரம் உண்டாலும் சில நிகழ்ச்சிகளை செஞ்சு என்ன செய்யணும் இந்த கொழும்பு மக்களுக்கு என்றத கவனம் எடுத்து எதிர்காலம் ஒரு திட்டத்தை எல்லாரும் ஒரு கலெக்டிவான கூட்டு முயற்சி செய்தாதான் இத கட்டி எழுப்ப முடியும். சரியான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், வாலிபர்களுடைய அந்த சிந்தனை, அவர்களுடைய வேகத்தை, அவர்களுடைய ஆற்றலை சமூகத்துக்கு பயன்படுத்தப்படும். இது எதுக்காக சொல்றோம்னா, இஸ்லாம் அனுமதிச்ச அத்தனை துறைகள்லையும் எங்கட முஸ்லிம்கள் உருவாக்கப்படணும். பைலட்டாக வரணும், கேப்டனாக வரணும், என்னென்ன இஸ்லாம் அனுமதிச்ச துறைகள் இருக்குதோ அந்த துறையில வாலிபர்களை தயாரிக்கணும். என்னென்ன கைத்தொழில் இருக்குதா, படிப்புல அவருக்கு பலகீனம் இருக்குதா, என்ன வகையில் அவரை நாங்கள் மோட்டிவேட் பண்ணலாம், என்ன வகையில் அவரை இந்த திசையில கொண்டு போகலாம், இதெல்லாம் கொழும்பு மக்களுடைய ஆகப்பாரிய பொறுப்பு இருக்குது. மஹல்லா மஹல்லா வாரியாக இதை கவலைக்கெடுத்து இதை நாங்கள் ஃபிகர் செய்து ஒவ்வொரு மஹல்லாலையும் பைத்துல் மாலுடைய இங்கே நடக்குது இல்லையா, பைத்துல் மாலை அது பலப்படுத்தி அதன் உண்ணும் அதை சிறப்பாக்கி அதை முன்னெடுத்து போறதுக்கு நாங்கள் நீங்க எல்லாம் முயற்சி செய்தால்தான். ஒரு மஸ்ஜித் என்பது 4 விஷயம் அதிகமாக நடக்கணும். அதுல தாவத், அதுல தாலீம் தாலும், ஜிக்ர் இபாதத், கிதுமத். நாலாவது அந்த மஸ்ஜித் கவனிச்சுக்கொள்ளணும். அந்த ஊரை, அந்த மஸ்ஜிதுல தர்மம் அந்த ஊருக்கு போகணும், அந்த ஊருடைய தேவை நிறைவேற்றப்படணும். அதுல கவனம் செலுத்துவது ஆக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இது நான் மிக தர்மம், அந்த தர்மம் என்று வரக்கூடிய எங்கட தேவைகளை நாங்கள் எங்களுக்குள்ளுக்கே செஞ்சு கொள்றது, இயலாத கட்டத்துல வெளியில உதவிகளை நாடுறது. எங்களுக்கு அது சரியான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக். இன்னைக்கு எல்லா அந்த கயிறையும் மொபைலும் மதும் மிதும் இந்த மொபைல வச்சுக்கொண்டே இந்த வாலிபர்களுக்கு கொடுத்தீங்கன்னா எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸையும் பதிவு செஞ்சிருவாங்க. ஒரு மொபைல வச்சுக்கொண்டு அமெரிக்கால உட்கார்ந்து கொண்டு கொழும்புல உள்ள கடையை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வியாபாரம் எவ்வளவு நடக்குது, வியாபாரத்துல எவ்வளவு போகுது வருதுன்ற எல்லாமே கணக்கு எடுத்துடுறாங்க. இன்னைக்கு ஒன்றையும் இங்க இருந்து கொண்டு நான் செய்யணும்ன்ற தேவையில்லை. அப்ப அந்த அளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எங்களுக்கு நுணுக்கத்தை அறிவை தந்திருக்கிறான். இந்த விஷயத்துல கூடுதலான கவனம் செலுத்தப்படணும். இது ஆக முக்கியமான ஒரு பகுதி என்பதையும் நான் உங்கள்கிட்ட மிக பணிவாக மிக தயவாக வேண்டிக் கொள்கிறேன். இதுல கவனம் செலுத்துங்க. இப்ப நாங்க உலமாக்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், தனவந்தர்கள், வசதி படைச்சவர்கள் எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து எங்கட ஊரை எப்படி கட்டி எழுப்புறது, எங்கட புள்ளையில நாங்க எதிர்காலத்தில் எப்படி சிறப்புள்ள பிள்ளைகளாக மாத்துறது, 30,000 பிள்ளைகள் கொழும்புல இருக்கிறாங்க ஸ்கூல்ல, இந்த பிள்ளையில எப்படி அவருடைய கல்வியும் அவருடைய ஸ்கூலும் அவருடைய அந்த காலத்துல எப்படி அந்த புள்ள ஒரு நேர்மையான பிள்ளையாக வாறது என்ற இதுக்கு கவனம் செலுத்துவது ஆக முக்கியமாக இருக்கும். இல்லண்டா ஜெயிலுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டு போகும், தவறான பழக்கங்கள் கூடிக்கொண்டு போகும். உதாரணமாக இந்த பகுதியில் நடக்கக்கூடிய மக்தபுகள் சிறப்பாக செழிப்பாக நடக்குது, இன்னும் உற்சாகத்தோடு செய்யணும். இது நடத்தப்படும், இன்னும் உற்சாகத்தில் நடத்தப்படும். அப்ப புள்ளல் வந்து, நான் இது எதுக்காக சொல்றேன்னா, இதை கொஞ்சம் கவனமாக விளங்க. எங்கட ஸ்கூல்கள்ல மார்க்க கல்வியை தவிர, இஸ்லாம் பாடத்தை தவிர வேற ஒரு பாடமும் இல்ல, அல்லாஹ் ரசூலை அறிமுகப்படுத்துறது. அந்த இஸ்லாம் பாடம் நடத்துறதுக்கும் 94 பிறகு மௌலவிமார்கள் மௌலவியாக்கள் அப்பாயின்மெண்ட் இல்ல. அதனால வெறுமனே ஸ்கூல் பாடத்தை மட்டும் படிச்சு இஸ்லாமிய வளர்ப்புண்டு இந்த பிள்ளைக்கு வராது. அதுக்குதான் மத்தவ நீங்க கவனம் செலுத்தக்கூடிய நேரத்தில் இந்த புள்ள அது வேறொரு சிந்தனை, ஒரு நல்ல நுணுக்கம் உள்ள பிள்ளையாக மாறும். அதுக்கு பல ட்ரைனிங், பல முயற்சிகள் செய்யப்படணும். அதுல உங்களுடைய துவா, உங்களுடைய பங்களிப்பு, உங்களுடைய கரிசனை, உங்களோட இதுக்காக வேண்டி உதவி உத்தாச இதெல்லாம் அத்தியாவசியமானதாக இருக்கும். கனிமான சகோதரர்களே, பெரியார்களே, இதுல கூடுதலான கவனம் செலுத்துறீங்க தான் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது இந்த முன்னோக்கக்கூடிய காலம். இன்றைக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுத்திருக்கிறாங்க, இப்ப இதெல்லாம் நாங்க சந்தோஷப்பட்டு எங்கட வாட்ஸ்அப்புகள்ல இதுகள்ல ஷேர் பண்ணிக்கொண்டு இது பெரிய சாதனை படைச்சிட்டோம் என்றெல்லாம் பேசுறதுக்குரியது அல்ல. அல்லாஹ் தஆலா ஒவ்வொருத்தருக்கும் அதுக்குரிய கூலியை கொடுப்பாங்க. எங்கட உள்ளத்துல நாங்கள் முற்றிலும் நிதானமாக நடக்கிறோம். நான் இதுக்கு முதலையும் சொல்லியிருக்கிறேன், நாங்க 9-10 வீதம் எங்கட சிந்தனை இருக்குது, நாங்க 50 வீதம் இருக்கிற மாதிரி. நாங்க இருக்கிறது 10 வீதம். ஏன்னா நாங்கெல்லாம் வாழ்றது இந்த சூழல்ல எல்லாமே முஸ்லீம். எங்க கண்டில சில கிராமத்துல இப்ப திகனை இந்த பகுதிகள்ல திகனையில தாக்குதல் நடத்தி 5-ம் தேதி 6-7-8 அதுக்கு பிறகு நாங்க அங்க போய் எல்லாம் பார்த்து விசாரிச்சு போனா ஒரு பகுதியில 6 ஊடு சுத்தி வளைச்சு அப்படியே அவங்க தான் இருக்கிறாங்க. இப்ப வயோதிப தாய்மார்கள் கஷ்டத்தில் உள்ளவர்கள், அப்ப ரெண்டு பேரும் சந்திச்சோம், வாப்பாவும் மகனும். சொன்னாங்க, ஒரு நாளைக்கு முத எங்களுக்கு பயமா இருந்துச்சு, நாங்க குடும்பத்தெல்லாம் கொண்டு வைத்து வேற இடத்துல வச்சுட்டோம். நானும் வாப்பா மட்டும்தான் இருந்தோம். இப்ப அவங்க 10-15 பேர் வந்துட்டாங்க, நாங்க தனியே ஒன்றுமே செய்ய இயலாது. வாப்பா 5-6 மதிலுக்கு அங்க கீழே, நானும் போயிட்டு ஒளிஞ்சு புதுனா போலீஸ்க்கு போன் எடுத்தேன். என்ன போனை கண்டுட்டு எனக்கு அடிக்க ஆரம்பிச்சாங்க. நான் தப்பி ஓடி எப்படியோ என் உயிரை பாதுகாத்து கொண்டேன். பொறுமை என்று சொல்றது இருக்குதே, அத நான் மார்ச் மாதம் கொள்ளுப்பட்டியில நான் செஞ்ச ஜும்மால இத பத்தி நான் தெளிவாக பேசிக்கிறேன். அடிக்க கொல அடிப்படுறது பொறுமை அல்ல, அடிக்க கொல தன்னை பாதுகாத்துக் கொள்றதும் பொறுமை. தன்னை பாதுகாத்துக் கொள்றதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேக்குறாங்க, ஏந்த ஒரு பொருளை ஒருவன் பறிக்கிறான், நபியான் கொடுக்காது. அவன் என்ன குத்தினா நீ சொர்க்கத்துக்கு போவான், நான் அவனை குத்தினா அவன் நரகத்துக்கு போவான். இப்ப இந்த நாட்டுடைய பீனல் கோட் ஆக்ட் இருக்குது, தற்பாதுகாப்புக்குரிய சட்டம். அது என்ன சொல்லுது, தன்னை யாரும் தாக்க வந்தா அதை என்ன மாதிரி நடந்து கொள்ளணும் அந்த சட்டத்தை சொல்லிக் கொடுக்குது. இஸ்லாமாபாத் சொல்லுது சட்டமா தான், ஆனா அது இல்லை. இங்க உள்ள பிரச்சனை, இங்க உள்ள பிரச்சனை வெளியில் உள்ளவர்கள் எங்கட சமூகம் பாருங்க, கிட்டத்தட்ட 4 பில்லியன் மில்லியன் இல்ல, 40 லட்சம் இல்ல, 4000 பில்லியன் சொச்சு பணம் இன்றைக்கு முஸ்லிம்கள் வந்து அழிக்கப்பட்ட இந்த 3-4 அக்குடன பகுதிக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா கண்ணீர் வரும். திகனைக்கு போனீங்கன்னா கண்ணிக்கு போனீங்கன்னா அப்ப இந்த அழிவு வரக்குள்ள இப்ப இதை ரிப்ளேஸ் பண்றதுக்கு இப்பதான் முக்கிய முக்கிய அரசாங்கம் அதை செஞ்சு கொண்டிருக்கிறான். சரியாக அவ நஷ்டம் ஒன்று வந்துட்டு அழுக்கமையில் ஏற்பட்டது, இங்க ஏற்பட்டது, மாவனல்ல அதுக்கு போது ஏற்பட்டது. இப்ப இதை வராம பாதுகாத்துக் கொள்றதுதான் எங்களுடைய ஆக புத்திச்சு அல்தரம். வராம பாதுகாத்துக் கொள்வது எப்படி, இதுல கவனம் செலுத்துங்க. நாங்க யாரும் உங்களை கோலைகளாக வர்றீங்க என்று ஒரு நாளும் சொல்ல மாட்டோம். நாங்க அப்படிப்பட்டவர்கள் அல்ல, அல்ல எங்களோட ரத்தத்தை அப்படி வைக்கல. ஆனா நிதானமாக நடந்துக்கோங்க தான் சொல்லுவோம், நிதானமாக நடங்க, நிதான தலக்காதீங்க, கோலைகள் அல்ல. ஒரு நாளும் அந்த அந்த மனப்பதிவு எடுத்து போடுங்க. சபர் என்பதற்கு கருத்து அடிக்க போல அடிப்படுறது என்பது மட்டுமல்ல, அந்த கருத்தும் இருக்குது. ஆனா சபர் என்பதற்கு 3 கருத்து இருக்கு. ஒன்று, சோதனையில வந்தா சுனாமி வந்துச்சு, நாங்க எதிர்பார்த்ததா சுனாமி, வெள்ளம் வந்துச்சு. அல்லாஹ் போன ரமதான்கள்ல கொழும்புக்கு ஒரு பெரிய சோதனை தந்தாங்க, வெள்ளத்தால பாதிக்கப்பட்டாங்க. இதெல்லாம் மனிதனுக்கு வார சோதனை. அந்த நேரத்தில் ஈமான் பறிபோகாம பாதுகாத்து, அது ஒரு வகையான பொறுமை. ரெண்டாவது, அல்லாஹ் ஒரு நோயை தாரான், ஒரு கஷ்டத்தை தாரான், இப்படி ஒரு சோதனை வரும். மையத்தை மௌத்த தந்துட்டாங்க, ஒரு பெண்மணி மைய வாட்டில போயிட்டு அழுது கொண்டிருக்கிறான். நபியவங்க போயிட்டு சொன்னாங்க, அல்லாஹ் பயந்து போ, பொறுமையாகுது. இப்ப நபியவங்க என்ன சொல்றாங்க, பொறுமையாகுதுன்னு சொல்றாங்க. பொறுமைன்னா என்ன, நீ மையத்தாடில போயிட்டு அழுது கொண்டு ஒப்பாடி வச்சு கொண்டு இருக்காத. அவ கொடுத்த பதில் என்ன தெரியுமா, இன்னக்கலன் துஷப், உனக்கு தெரியுமா எனக்கு இல்லையா கஷ்டம், எல்லாரும் இப்படிதான் சொல்றது, உங்களுக்கு தெரியுமா எங்களுக்கு இல்லையா இருக்குது. அந்த பெண்ணுக்கு தெரியாது இது நபி என்று சொல்லி சொல்லாம். அப்படி சில சும்மா அனாவசியமாக பேசினா அவங்களுக்கு எல்லாம் பதில் கொடுக்க போகக்கூடாது. அந்த நேரம் அமைதியாக போயிடணும் அந்த இடத்துல, அல்லாமே அதுக்கு பதில கொடுத்துருவாங்க. அதுக்குள்ள வழிகள் அல்ல. இப்ப அவன் போன உடனே ஒருவர் போய் சொன்னாரு, தாய் உனக்கு தெரியுமா நீ யாரோட இப்படி பேசினா, எல்லா நபியை மன்னிச்சுக்கோங்க. அப்ப நபிய சொன்னாங்க, தாயே முதல் கட்டத்துல பொறுக்கிறது தான் பொறுமை, சொன்ன நேரமே நீ என்ன ஒதுங்கிட்டு போய்க்கணும், அங்க போயிட்டு ஒப்பாறை வச்சு கபர்ல அழுது கொண்டிருக்கிறது இல்ல என்று நபி அவங்க சொன்னாங்க. அதனால மனிதனுக்கு வரக்கூடிய நோய் வாயில பிரச்சனைகள்ல பொறுக்கிறது. ரெண்டாவது பொறுமை இருக்குது, பாவத்தை செய்யாம தடுக்கிறது. ஒரு பெண்ணை தவறாக அணுக போக்குல அந்த பெண் சொன்ன வார்த்தையே அல்லாஹ்வின் அடியான அல்லாஹ்வை பயந்து கொள், நான் வந்து மாமியுடைய மகன், எனக்கு கஷ்டம் வந்திருக்குது, நான் உனக்கிட்ட மச்சான் என்ற வகையில உதவி தேடி வந்தேன், நீ என் கற்புக்கு விலை பேசியிருக்கிறியே அல்லாஹ்வை பயந்து கொள். துடிச்சிட்டான் அந்த மனிதன், விட்டுட்டான் அந்த பாவத்திலிருந்து. இப்ப இதுவும் பொறுமை, இது பொறுமை தானே. அந்த பாவத்தை செய்யாம இருக்கிறது பொறுமை. ஃபஜ்ருடைய தொழுகைய ரமதான்ல தொழுதது போல இந்த வாழ்நாள் முழுதும் நான் விடாம தொழுவேன் என்று இன்றைக்கு வைராக்கியம் எடுக்கிறது, அதுவும் ஒரு பொறுமையுடைய வகை. ஏன்னா எலும்பணுமே சஹஜத்துல சுபோல எலும்பணுமே, எலும்பி பள்ளிக்கு வரணுமே. பொறுமை என்பது செல்வந்தர் பணத்தை தூக்கி கொடுக்கிறது, அந்த கொடுக்கிறதுக்கும் அவருக்கு பொறுமை தேவை. நோயாளி கஷ்டத்துல சகிக்கிறதுக்கு பொறுமை தேவை. கஞ்சனுக்கு தந்த பணத்தை சேகரிச்சு வைக்காம கொடுக்கிறதுக்கும் பொறுமை தேவை. பொறுமை என்பது எல்லா குர்ஆன்ல நூறு இடங்கள்ல சொல்லியிருக்கிறார். அதனால பொறுமை என்பது அடிக்கக்குள்ள அடிப்படுங்க என்பதல்ல. 2014 அந்த ஆட்சியுடைய நேரத்துல தெய்வல மஸ்ஜிதுல பெரிய ஒரு கூட்டத்தை வச்சுக்கொண்டு கமாண்டர் எல்லாம் வச்சுக்கொண்டு இந்த ஹதீஸையும் இந்த இதையும் நாம தெளிவாக சொல்லியிருக்கிறோம். நாங்க முஸ்லிம்கள் கோலைகள் அல்ல, எங்களுக்கு கொண்டு வச்சா நாங்களும் அதை வைப்போம், ஆனா எங்களால அநியாயம் நடக்கக்கூடாது. அல்லாதது இருந்துடும். ஒருவர் எனக்கு அடிக்க நான் இன்னொருவருக்கு போயிட்டு அடிச்சா அல்லாதால என்ன விட மாட்டான். ஒரு பல்ல உடைச்சா ரெண்டு பல்ல அதுக்கு உடைச்சா இவர் குற்றவாளியாகிடுவார். இவருக்கேலாம் பல்ல உடைக்க இவர் பல்ல உடைக்கிறதுக்கு காது கிட்ட போயிட்டு ஜட்ஜ் கிட்ட போயிட்டு நிரூபிக்கணும். நீங்க சொல்லுங்க இதுவும் நியாயம் தான், இதெல்லாம் நிரூபிக்க போனா சரி வருமா? அதெல்லாம் அந்தந்த நேரம் வேலை பார்த்துடணும். இல்ல இல்ல அப்படி வேலை பார்க்க இயலாது, அப்படி வேலை பார்த்தா அது சரி வராது. அல்லாஹ் தஆலா இந்த தாமதிக்கிறது இருக்கிறதே அதுதான் இஸ்லாம். உதாரணமாக பொதுவாக மக்களிட உள்ளத்துல இருக்குது ஒரு சாட்சி கொடுத்தேன், அந்த சாட்சியை நிராகரிச்சுட்டாங்க, அதனால என்னைய குற்றவாளி ஆக்கிட்டாங்க என்ற ஒரு மனப்பதிவு வந்து மக்களிட உள்ளத்துல இருக்குது. அப்படி அல்ல. உதாரணமாக பாருங்க, அலி ரதியல்லாஹு அவர்கள் தன்னுடைய கவசத்தை திருடினான். இவன் இந்த போயிட்டு இந்த கவசத்தை எனக்கு தரணும் என்று கேட்டான். யாருக்கு தீர்ப்பு கொடுக்கிறார்? அமீருல் முஃமினீன், உலகத்துல நாலுல மூணுல ஒரு பகுதி ஆட்சி செய்யற அமீருல் முஃமினீன். மக்கள் ஈராக் ஈராக் ஈரான் உலகத்துல நாலா புறத்துல ஆட்சி வந்து அங்க மொரோக்கோ வரைக்கும் ஸ்பெயின் வரைக்கும் போயிட்டு எல்லாம் ஆட்சி இருக்குது. அந்த கலீஃபா வந்து நிக்கிறார், ஏண்ட கவசத்தையும் தூக்கினார், ரெண்டு அடிய போட்டு எடுக்காம காதி கிட்ட போயிட்டு காதி இப்ப சொல்றாரு, அமீர் சாட்சி கொண்டு வாங்க, சாட்சி அமீர் சொன்னார் சாட்சி இருக்குது. யாரு இதாகிறார்? என் மகன் இதாகிற என் அடுமை. சொன்னாங்க ரெண்டு சாட்சி வேணும், ஆனா அவங்க மகண்ட சாட்சியை ஏற்றுக்கொள்ள இன்னொத்தர் கொண்டு இன்னொத்தர் இல்ல. அப்ப இது உங்களிடம் இல்ல, போ யாருக்கு சொல்லப்படுது? அமீருல் முஃமினீன். இது ஏண்டு சொல்லி அவர் வாதிட இல்ல, அவர் நீதத்துக்கு நின்றார். அப்பாஸ் ரதியல்லாஹு அவர்களுடைய காணிய உமர் ரதியல்லாஹு அவர்கள் மஸ்ஜிதுக்கு எடுத்தாங்க. அப்பாஸ் சொன்னாங்க கைய வைக்கல, அது ஏண்ட காணி, நீங்க எப்படி கை வைக்கிறீங்க? நீங்க அமீருல் முஃமினீன் ஆயிக்கலாம், ஆனா ஏந்த வீட்டுக்கு நீங்க அமீருல் முஃமினீன் இல்ல, அது ஏந்த காணி, அது எப்படி நீங்க கையை போடுறது? இல்ல நான் பள்ளிக்கு எடுக்க போறேன், பள்ளிக்கு இல்ல எதுக்குமே எடுக்கல, அது காபத்துல்லாங்க எடுக்கல, அது மச்சத்துல போய் எடுக்கல. உமர்றதெல்லாம் பார்த்தாங்க, அடே இது சரிப்பட்டு வராது, இவருக்கிட்ட எனக்கு இப்படி எடுக்கல, அது நான் காசு கிட்ட கொண்டு போனேன், ஜட்ஜ் கிட்ட கொண்டு போனேன். ஜட்ஜ் கிட்ட கொண்டு போனா ஜட்ஜ் வந்து என்ன செஞ்சா, உமர்றது இல்லாம சொன்னா என்ன, இல்ல எனக்கு மஸ்ஜிதுக்கு வேணும் இடம் போதாது, இவருடைய கூட்டையும் எடுத்துடணும், அதுக்கு நான் கம்பன்சேஷன் கொடுப்பேன், தொகை கொடுப்பேன். உமர்றது இல்லாம சொன்னாங்க உங்களுக்கு அப்படி எடுக்கணும். அப்பாஸ் ரதியல்லாஹு சார்பாக தீர்ப்பு போகுது. எப்ப நான் பள்ளிக்கு நான் கேட்கிறேன், நீ எப்படி பயலான்னு சொல்றா? அவர் சொன்னார் எடுக்கவே இல்லை. உமர் ரதியல்லாஹு உனக்கு என்ன ஆதாரம்? எனக்கு ஆதாரம் இங்குதான் எல்லாத்தையும் சொல்ற முதலாவது உங்களுக்கு இருக்கு. ஆதாரம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பைத்துல் முக்கத்தஸ் அந்த மஸ்ஜிதுக்கு ஒரு காணி எடுக்க போக்குல, அந்த காணியுடைய காரர் இதுக்கு விலை இவ்வளோன்னு சொன்னார். ஒரு நாளைக்கு ஒரு வேலை, ரெண்டாம் நாள், மூணாவது நாள் இப்படி மாத்தி கொண்டு போக்கல. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க இவன் விலை கூட சொல்றான், எனக்கு கொடுக்கலாங்க. அல்லாஹ் அறிவிச்சான் வஹீ மூலமாக, சுலைமான் காணி அவர்த விலை அவர்த உங்களுடைய இல்லை, அவர் சொல்ற விலையை கொடுத்து எடுக்கிற அடிங்க எல்லாரும் சும்மா இருக்கீங்க. எல்லாம் இது கேட்டோடனே அப்பாஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த பாருங்க, நான் வந்து மஸ்ஜிதுக்கு காணி தரையலான்னு சொல்லல, இதை சும்மா எடுத்துக்கோங்க. எனக்கு வேணும் இஸ்லாம் இப்படிப்பட்ட தூய்மையான மார்க்கம், அதுல நீதம் இப்படிதான் நடக்கும் என்பதை சொல்லி தரணும். இது இப்படிதான் நடக்கும் என்பதை சொல்லி தரணும், அதை கொண்டுதான் இது சரி வரும் என்பதை நான் உணர்த்துறதுக்கு தான் செஞ்சேன் உமரே. இதுக்கு போற யாரும் வாரவங்க எல்லாம் பிடிச்சி பள்ளி கெடுக்கிற பள்ளி கெடுக்கிறேன்னு ஊர்ல கல்ல கடித்தீங்கன்னா அது சரிப்பட்டு வராது. ரசூலுல்லாஹி செல்லம் மதீனால வந்து இறங்கின உடனே ரெண்டு யதீம்கள் வந்து, நாங்க இந்த காணிய நீங்க மஸ்ஜிதுக்கு எடுங்க என்று சொன்னதை நபி அவங்க சொல்றாங்க. நான் சும்மா எடுக்க மாட்டேன், உங்களுடைய விஷயங்களை கொஞ்சம் கவனமாக கேளு. இலங்கையில 3000 மஸ்ஜிதுகள் இருக்குது, 10000 பன்சிலைகள் இருக்கு. 3000 மஸ்ஜிதுகள், 10000 பன்சிலைகள். நாங்க இருக்கிற 10 வீதம் அவங்க இருக்கிறாங்க 70 வீதம். கிறிஸ்டியன் எல்லாம் இருக்கீங்கன்னா 78 வீதம், 12 வீதம் இருந்தது. இப்ப நாங்க சிறுபான்மை மக்கள், இஸ்லாத்துல ஜிஹாத் என்று சொன்னா ஜமியத்துலமா ஜிஹாத் என்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறோம். மாஷா அல்லாஹ் அது இன்னைக்கு 75000 புக்ஸ் அடிச்சு கொடுத்திருக்கிறோம். ஜிஹாத் ஜிஹாத்ன்றதுக்கு 75000 புக்ஸ் அடிச்சு விநியோகிச்சிருக்கோம். மாஷா அல்லாஹ் எல்லா பன்சலைக்கும் எல்லாத்துக்கும் எங்க கேளுமோ அதை கொண்டு போயிட்டு கொடுத்துருவோம். ஜியாதங்களுக்கு பயப்படுறது கொண்டு இல்லை, நீங்க ஜியாத தவறாக விளங்குறீங்க. வாங்க எங்கள்கிட்ட, நாங்க உங்களுக்கு ஜியாதுன்னா என்னன்னு சொல்லிதாரோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட மாஷா அல்லாஹ் 4 வருஷமாகவே 75-80000 புக்ஸ் இதை அடிச்சு கொடுத்துருக்கிறோம். எந்த குறைபாடும் இதுல இல்லை. ஜியாதுண்டா என்னன்றதை அதை பத்தி சொல்லி கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த ஜியாத நீங்க தவறாக விளங்கி வச்சிருக்கிறீங்க. நீங்க நினைக்கிறீங்க உலகத்துல டெரரிசம் ஆள் கொள்றது ஆள் செய்யறது செய்யறது இது இந்த ஜிஹாத் என்ற பேர்ல கட்டி எங்களுக்கு நீங்க அநாசம் செய்ய மாட்டீங்க. ஜிஹாத்ன்றது அப்படிப்பட்டது அல்ல என்றத நாங்க நிரூபிச்சிருக்கிறோம். அந்த புத்தகத்தை எடுத்து படிங்க. அல்ஹம்துலில்லாஹ் அது அது சிங்களத்திலையும் இருக்குது, தமிழ்லையும் 5 பக்கம் வந்துருச்சு, அதே நேரம் இங்கிலீஷ்லயும் வரப்போம். அது பெரிய தர்மம், அதை எடுத்து விநியோகிங்க. அது செய்யற நீங்க ஒரு 30 ரூபா 40 ரூபா 50 ரூபா இவரது 650 ரூபா தான் இந்த 5 புத்தகம். இதை தயவு செய்து வாங்க, சிங்கள மக்களுக்கு கொடுங்க, இது பிரச்சாரம் பண்ணுங்க. ஒரு மனிதர் அடிச்சா ஜிஹாதுன்றது எப்ப கடமையாகும்? கடமையாகும் இஸ்லாத்துல. 100 பேருக்கு 200 பேர் இருந்தா ஜிஹாத் கடமையாகும். ஆனா 100க்கு 300 இருந்தா ஜிஹாத் கடமையாகும். தற்பாதுகாப்பு எட்டு கருத்து இருக்கு. நான் இப்ப இந்த பெர்னால் ராவ் இங்க வந்து உட்கார்ந்திருக்கிறது, பயான் செய்யறது, இது நான் செய்யறேன். நீங்க எல்லாரும் தூங்காம நஃப்ஸ் அடக்கிக் கொண்டு தூக்கத்துக்கு மத்தியில சபர் செஞ்சு கொண்டு இங்க உட்கார்ந்து இருக்கிறதும் நீங்க செய்யறதியா? ஷைத்தானுடைய போராட்டத்துக்கு மத்தியில போராடி கொண்டிருக்கிறதும் ஜியாத். பக்கத்துல எவ்வளவு வாழை தோட்டத்துல ஃபங்க்ஷன் இருக்குது, வேற கோட் இருக்கு. யார் யார் இந்த ஃபங்க்ஷனில் உள்ள இந்த பிக்குமார் ஆம்தூரோட தொடர்பு வச்சுக்கிறீங்க கொஞ்சம் கைத்துக்காங்க. பெரிய சபையில் இங்க பக்கத்தில் இருக்கிற பஞ்சனைகளோட எந்த தொடர்பும் இல்லை. நபி அவர்கள் தாயிஃபுக்கு போனோம்னா குசூசி கஷ்டம் போனாங்க தானே. இது நான் ஜமாத்துடைய விஷயத்துல சொல்லல, ஜமாத்துடைய உசூல் எப்படி இருக்குதோ அது மாதிரிதான் செய்யணும். ஜமாத்துல உசூல்ல நீங்க போயிட்டு பஞ்சனைக்கு கஷ்டம் செய்ய சொல்லல, நான் அதை எடுத்துறாரு. குசூசி கஷ்டம் இந்த வார்த்தையை மட்டும் தான் சொல்றேன். தாயிஃபுக்கு போன இடத்துல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, இந்த மஸ்ஜித், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஃபெடரேஷன், இங்க இருக்கக்கூடிய ஜம்மியத்துல் உலமா, உங்களோட கட்டாய கடமை இந்த விஷயத்தை நீங்க செய்யறது. இந்த நல்லுறவை நீங்க பயன்படுத்தினால்தான் இஸ்லாம் அறிமுகமாகும் இந்த மக்களுக்கு. இஸ்லாம் அறிமுகமாகும், இல்லை என்றால் அவர்களுடைய உள்ளத்துல எங்களை பற்றி உள்ள வெறுப்பு அப்படியே ஆழமாக பதிய வைக்க மாட்டேன். ஒரு 12 நிமிஷத்துடைய ஒரு கிளிப் இருக்குது, 12 நிமிஷத்துடைய கிளிப், அதுக்கு பேர் இஸ்லாம் வேர்ல்ட் கேன்சர். உலகத்துடைய கேன்சர் என்று சொன்னா அது இஸ்லாம் தான், இஸ்லாம் தான் உலகத்துடைய கேன்சர் என்று. அது இங்கிலீஷ்ல தான் இருக்குது, அதை சிங்களத்துல மொழிபெயர்த்து எல்லா பன்சலைகளுக்கும் கொடுத்தீங்க. அந்த இஸ்லாம் வேர்ல்ட் கேன்சர்ல முஸ்லிம்களை பத்தி தவறாக சொல்லப்பட்டீங்க, முஸ்லிம்களை பத்தி தவறாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. இதை படிக்க கொள்ளலாம். இந்த ஹாமதூர் பிக்குமார்களுக்கு எங்களோட வெறுப்பு பர்தா பத்தி, ஜிஹாத பத்தி, குண்ட பத்தி, எங்களோட கடமை மனிதர்கள் என்ற அடிப்படையில் நாங்க இவர்களோட நல்லுறவு பேணணும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இப்ப இருக்கக்கூடிய மக்கா மதீனால வாழ இல்ல, நபியவங்க வாழ்ந்த மக்கா மதீனா நபியவர்களுடைய சஜதால ஒட்டக குடல் கொண்டு போடப்பட்டுச்சு. ஒட்டக குடல் கஷ்டப்பட்டு தூக்கி தள்ளி போட்டு அழுக கொலை சொன்னாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு குடிசைக்கும் இந்த இஸ்லாத்தை விரும்பியோ விரும்பாலும் நினைப்பார் சொன்னார். அந்த அந்த சூழல்ல நபி அவர்கள் பட்ட கஷ்டம் எப்படி, பதருடைய யுத்தம், பதருடைய யுத்தத்தில் 70 பேர் சிறை கைதிகள், அதுல 2 பேர் யார் தெரியுமா, ஒன்று மருமகன் நபியுடைய ஜைனப் மகளை முடிச்ச மருமகன், இரண்டாவது வாப்பாவுடைய பிறந்த சாச்சா அப்பாஸ். இந்த 2 பேரும் கைதிகளாக இருக்கிறார். எப்படி இருந்திருக்கும் நபிக்கு? அவ பதருடைய யுத்தம் நடந்து முடிஞ்சு மதீனாக்கு சிறை கைதிகளாக வந்திருக்கிறது. அபுல் ஆசும் அப்பாசும் மருமகன் அபுல் ஆசோட நபி அவங்க மிச்சம் முறையாக நடந்து எல்லாருக்கும் மன்னிப்பு அவங்க எல்லாத்தையும் முடிச்சு அனுப்ப கொள்ள சொன்னாங்க. அபுல் ஆஸ் எங்க மகள் ஜெயினப் மக்கள் இருக்கிறாங்க, பிளீஸ் பண்ணி அவரை இங்க அனுப்பி வச்சிருக்க. இவர் யாரு? காஃபி விரோதி, அபியுடைய விரோதி, மருமகன் முஸ்லிக், யுத்தத்துல வந்திருக்கிறான். நபியோட மருமகனோட எப்படி பேசுறாங்க, அன்பா பேசுறாங்க. திரும்பி போயிட்டு ராஜா, என் மகளை அனுப்பி வச்சு அந்த மகள் பிரசவமாக இருக்கும் பொழுது அவர்கள் மதீனாக்கு வரக்கொள்ள அவர்களுக்கு அம்பரியப்பட்டு தாக்குதல் நடந்து அவர்களுடைய அந்த சிசு எல்லாம் சிதல் மதீனாக்கு வந்து நோய்வாய்ப்பட்டு கொஞ்ச காலத்தில் அவர்கள் போட்டார். ஆனா அபுல் ஆசும் திரும்பி வந்தார். மதீனா ரசூல் அல்லாஹ் செல்லம் அந்த மருமகனை ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சாங்க, பாராட்டினாங்க. என்ன சிறந்த மருமகன் அபுல்லாஸ், உஸ்மானும் அலியும் எப்படி சிறந்த அவர்களுக்கு தனி சிறப்பு இருக்கிறதோ ஏண்ட இந்த மருமகனுக்கும் தனி சிறப்பு இருக்குது. அவர் எனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றினார் என்று சொன்னார். அப்படிப்பட்ட குஃப்ருடைய சூழல்ல தான் ரசூலுல்லாஹி செல்லம் வென்றெடுத்தாங்க, உள்ளங்களை வென்றாங்க. அதனால இந்த நாட்டில் 3000 மஸ்ஜிதுகளும் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக சர்ச் பன்சல இந்த கோவில் அதுல குறிப்பாக பன்சலையில் உள்ளவர்களோட ஒரு நல்ல உறவை வச்சுக்கணும். இன்னைக்கு என்ன நடக்குது, வெசாக் வரக்குல மட்டும் பத்துவா கேட்டு வாங்க, வெசாக் கூடு போடையில வாங்க, வெசாக் கூடு போடாதீங்க, எந்த நாளும் கூடு போடுங்க. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமோட வாழ்க்கை அல்லாஹ் தஆலா ஆரம்பிக்கிறான், நாம் கொடுத்ததிலிருந்து அவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் செலவழிக்கிறார்கள். அதில் ஜகாத்தாக இருக்கலாம், சதகாவாக இருக்கலாம், ஹதியாவாக இருக்கலாம். ஒரு நான் முஸ்லிமோட பழகுக்குள்ள அந்த நான் முஸ்லிமுக்கு விளங்கணும். இந்த மனிதனுடைய மார்க்கத்துல எனக்கு செலவழிக்கிறதுல எந்த தடையும் இல்லை, இந்த தடையும் இல்ல. மேலான சகோதரர்களை பெரியாக்களே, இது ஆக முக்கியமான ஒரு விஷயம். ஒன்று சாப்பாடு கொடுக்கிறது, குர்ஆன் பாராட்டி இருக்குது, யாருக்கும் கொடுக்கிறது. நாய்க்கு கொடுத்தது தண்ணீர் தான், விபச்சாரி சொர்க்கத்துக்கு போலாம். மனிதனுக்கு கொடுத்தா சுபஹானல்லாஹ், அல்லாஹ் மனிதர்களை அழகான வடிவத்தில் படைச்சிருக்கிறான். ஆதம் ஆதமுடைய பிள்ளைகள் எல்லாம் அல்லாஹ் சங்கப்படுத்திருக்கிறான். நீங்க சாப்பாடு கொடுக்கல, நீங்க ஹதியா கொடுக்கலும், கிஃப்ட் கொடுக்கலும், ஒரு பேனா கொடுக்கலும், ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போக்கல, ஒரு நோயாளிய பார்க்க போகல, ஒரு பேக்கெட். இது இதை கொஞ்சம் புத்தியோட நடந்து கொள்ளும். நாங்கள் சில நேரத்துக்கு சாப்பாடு சமைச்சிட்டு போயிட்டு எங்கட நோயாளிக்கு கொடுக்கலும், அவங்களுக்கு கொடுத்துக்கொள்ள ஒரு ஒரு பேக் ஃபுட் கொடுக்கறதுல சேர்த்து ஒரு பிஸ்கட் பேக்கெட், ஒரு நெஸ்லே, இப்படிப்பட்டதுன்னா அதுல சில சந்தேகங்கள் சில நேரத்துக்கு உண்டாகியாது. எங்களுக்கு விளைவாக நாங்கள் தர்மம் செய்ய போயிட்டு கஷ்டத்தில் மாட்டிக்கொள்ள கூடாது. போன நோம்புக்கு முந்தின நோம்பு கண்டில என் உடன் பிறந்த சகோதரி ஹாஸ்பிட்டல் இருந்தார். இந்த வார்டுக்கு போனேன், அது பெண்களுடைய வார்டு, எனக்கு சந்திக்க வெளியே வந்து நான் சந்திச்சேன். நான் பார்த்தேன் அது பெண்தான். நான் அனுமதி எடுத்தேன். அந்த வார்டில் உள்ளவங்களுக்கு சின்ன பிஸ்பெக்ட் தக்கட்டும் ஒரு ட்ரிங்கும் பெண்ணாலும் கொடுக்க அவர் கண்டில் இருக்கிறார். கண்டு முஸ்லிம் ஒருவருடைய ஹாஜி ரஃபீக் நல்ல வந்திருப்பார், இங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க, வாட்டு சாத்தமானவர். நான் அவர் பேர் இங்கே எடுக்கிறேன், என் மிச்ச நெருங்கிய நண்பர். அவர் இன்னைக்கு 4-3 வருஷமாக டயலிஸ் செஞ்சு கொண்டிருக்கிறார். அவர் கண்டி ஹாஸ்பிட்டலுக்கு கொழும்புல பிறந்தா நாங்கள் அவருக்கு வைத்தியம் செஞ்சோம். 4 வருஷத்துக்கு போறோம் கண்டில ஹாஸ்பிட்டல்ல அவருக்கு மாஷாலா ட்ரீட்மெண்ட் நடக்குது. கண்டித பிரச்சனைக்கு பிறகு அவர் நான் சந்திக்க போகிறேன், எனக்கு டயாலிசிஸ் நான் போக்கல, மிச்சம் பயத்தோட தான் போனேன். ஆனா நான் போன இடத்துல டாக்டர்மார் என்னோட நடந்து கொண்ட விதம் எனக்கு வெட்கமாக இருந்துச்சு. டாக்டர்ல இருந்து நர்ஸ்ல இருந்து எல்லாரும் இவர்கிட்ட மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சு. அவர் என்ன செஞ்சார், அந்த ஹாஸ்பிட்டல்ல டைல்ஸ் போட்டு கொடுத்தோம், சில சில வேலைகள் செஞ்சு கொடுத்தோம். சில சில காரியங்களை நாங்க என்ன செய்யணும், தர்மம் 90 விஷயத்துல 10 விஷயம் தான் எங்களுக்கு அவங்களோட செய்ய இயலாது, 80 விஷயம் எங்களுக்கு செய்யலாம். சில கட்டி தரமாட்டோம், அது உங்களோட தீன் உங்களுக்கு, எங்களோட தீன் எங்களுக்கு. நாங்க வந்து கும்பிட மாட்டோம், நாங்க உடந்து பூத்தட்ட வைக்க மாட்டோம், நாங்க உங்களோட அனுஷ்டானங்கள்ல நாங்க பங்கெடுக்க மாட்டோம். நீங்க எங்கட பள்ளியில வந்து அனுஷ்டானங்கள்ல ஒண்ணும் பங்கெடுக்க தேவையில்லை, ஆனா எங்கட அஹ்லாக்க நாங்க சிறப்பாக காட்டுவோம். இதுதான் உலகத்துக்கு இஸ்லாம் பரப்பியது. இஸ்லாம் உலகத்துக்கு பரந்தது யுத்தம் அல்ல. இது எந்த இடத்திலையும் நான் தைரியமாக பேசக்கொள்ள அல்ஹம்துலில்லாஹ் நான் பார்த்திருக்கிறேன். அதனுடைய ரியாக்ஷன் அது, நான் அந்த வார்த்தைகளை உங்களுக்கு சொல்றேன். என்ன நான் பேசுறதுன்னா, நான் சொல்றது உங்களோட உலகத்தில் நடந்த மகா யுத்தங்கள், இதுல கொல்லப்பட்ட எண்ணிக்கை 6 கோடி. எங்களுடைய நபியுடைய யுத்தத்துல சஹாபாக்கள் அந்நியர்கள் கொல்லப்பட்ட எண்ணிக்கை 1030 மட்டும்தான். கொண்டு வாங்க உங்களோட ஆதாரத்தை சொன்னா யாரும் இதுக்கு முன்னுக்கு நிற்க முடியாது. எதையுமே மிக நிதானமாக புத்தி கூர்மையோட சபையில் ஹசன ஒருமுறை வாழ்க்கையில பேச கேட்டு நீங்க என்ன செய்யணும்னா, 16வது சூரத்து, எத்தனாவது சூரத்து நஹ்ல், அதனுடைய கடைசி 4 ஆயத்துகள், கடைசி அதனை டிரான்ஸ்லேஷன் எடுத்து வாழ்க்கையில் ஒரு கூட படிக்கணும். படிப்பீங்களா? 16வது சூரத்தை அல்லாஹ் தஆலா 125, 126, 127, 128 எப்படி நீங்க அழைக்கணும், பொறுமை என்ன, அதை கொஞ்சம் உலமாக்கள் சொன்ன விரிவாக கேட்டுக்கொண்டீங்கன்னா இன்னும் பிரயோஜனமா இருக்கும். 6 விரோதிகள் இஸ்லாத்துல, காலித் இப்னு வலீத், வஹ்ஷ் இப்னு ஹர்ப், ஹிந்த் பின்த் உத்பா, இந்த 3 பேரும் மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டியவர்கள். ஆனால் இந்த 3 பேருடைய பேரை சொல்ல போல, காலித் இப்னு வலீத் சொல்லல, வஹ்ஷ் இப்னு ஹர்ப், ஹிந்த் பின்த் உத்பா ரலியல்லாஹு அன்ஹா, சஹாபாக்களாக நபி அவங்க மாத்தினாங்க. அல்லாஹ் தஆலா சொன்னான், ஆகத்தும் ஃபஆக்கிது முஸ்லிமா ஊக்கிதும் பி வன் ஸபர்து. நபியே அவங்களை கொண்டாங்க 80 பேரை, நீங்க ஒத்தருக்கு 10 கொல்ல பாக்குறீங்க, அது உங்களுக்கு செய்ய இயலாது. அத சொல்லிட்டு வமா ஸபருக இல்லா பில்லாஹ், அல்லாஹ்வுக்காக தான் நீங்க பொறுக்கணும், அவர்களுடைய இந்த வேச்சு இந்த பூத்துக்கெல்லாம் நீங்க ஆளாக போகமானா அல்லாஹ் உங்களோட இருக்கிறான். எங்க 6 கோடி, எங்க 1030, 1300. இஸ்லாம் உலகத்துல பறந்தது யுத்தம் அல்ல, இஸ்லாம் உலகத்துல பறந்தது தர்மம், இஸ்லாம் உலகத்துல பறந்தது அஹ்லாக். ரசூலுல்லாஹி செல்லம் வாழ்ந்து காட்டினாங்க. உமரது எல்லாருக்கும் வைராக்கியம் இருந்துச்சு, அந்த வைராக்கியத்துடைய திசையை மாற்றினாங்க. ஒரு பூர்வீகம் இருக்குது, நாங்க ஒரு 1000 வருடம் வாழ்ந்திருக்கிறோம். 1000 அரபிகள் 2000 வருடமாக இலங்கைக்கு வரப்போக இருந்திருக்கிறாங்க. இதை சொல்லக்குள்ள உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி ஒன்று வரணும். யார் அந்த கேள்வியை கேட்பீங்க சொல்லுங்க? இஸ்லாமே வரலையா என்று சொல்லுவீங்க? இஸ்லாம் வந்து 1400 வருஷம் தான், நீங்க 2000 வருஷம் என்று சொல்றீங்களே. முஸ்லிம்கள் அல்ல, அரபிகள், அரபிகள் வாழ்ந்தாங்க தான் உலகத்துல. அன்றாதபுரத்துல நான் ஒரு மலேசியால ஒரு எஜுகேஷன் சம்பந்தமாக ஒரு பிரசன்டேஷன் செய்யக்கூட நான் அதுல ஒரு பகுதியாக இதையும் நான் சுட்டி காட்டினேன். அரபிகள் அன்றாதபுரத்துல வந்து தங்கி ஹட் அடிச்சு அரப் அவுட் ஹவுசஸ் என்று போட்டு அடையாளம் வரலாறு இருக்குது. எங்களுக்கு 1100 வருஷம், 1200 வருஷத்துடைய வரலாறு ஒன்று இருக்கு இந்த நாட்டில். நாங்க தைரியம் துணிச்சலாக நாங்க இருக்கணும். அதுக்கு நாங்க நல்ல அரசியல்வாதிகளை, நல்ல துறசார்ந்தவர்களை, அரசாங்கத்துல இந்த பகுதியிலிருந்து நான் உங்களுக்கு இன்றைக்கு வேண்டிக் கொள்வேன், நீங்க எல்லாரும் டார்கெட் பண்ணி இந்த மஸ்ஜிதும் இந்த பெடரேஷனும் முயற்சி செஞ்சு ஆர்மில, போலீஸ்ல, நேவில, ஏர்போர்ட்ல முஸ்லிம்கள் போகணும். இன்றைய என்னுடைய பயானுக்கு நீங்க தர்ற எனக்குள்ள வாக்கு, இந்த பயானுக்கு நீங்க தரக்கூடிய உறுதி, நான் என்ன எதிர்பார்ப்பேன் என்று சொன்னா, உங்களோட உள்ளத்துல வரணும் இந்த நாட்டுடைய சொத்துகளாக நாங்களும் வரணும். செய்வீங்களா? இதுதான், இதுதான் எங்களுடைய வெற்றியாக இருக்கும். நாங்க சும்மா கோலைகளாக இருக்கலாது, சும்மா சத்தம் போட்டுட்டு அமைதியாக வாழ்ந்துட்டு போகிறார். ஒரு திட்டத்தோட வாழ்வோம். நாங்க எங்கட பிள்ளையில போலீஸ்ல நாங்க சேர்ப்போம், எங்கட பிள்ளையில ஆமில்ல சேர்ப்போம், ஏர்போர்ட்ல சேர்ப்போம். அப்பதான் அந்த பகுதியில இப்ப எங்களுடைய இஃப்தார்கள் நடக்குது. போலீஸ்ல இதுகள்ல இஃப்தார் போறாங்க உலவாக்க. ஒரு 5 வருஷத்துக்கு போத, 4 வருஷத்துக்கு போத டிஃபென்ஸ்ல கூப்பிட்டாங்க. அப்ப நான் அன்றைக்கு யோசனது ஃபாசில் ஃபாரூக் சொன்னார், என்ன பேசணும்? நான் சொன்ன, நீ பேசணும் ஜிஹாத பத்தி. அவர் ஜியாத பத்தி பேசினா சரியான வரவேற்பு. ஜியாத பத்தி அவங்களுக்கு தானே பேசணும். எங்களை பத்தி மீடியா எல்லாம் தவறாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நாங்க அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது எங்கட கடமை. அதை விட்டுட்டு பேஸ்புக்லயும் கூகுள்லயும் மாஸ்டராகி அதாக இதாவது கத்த போட்டு ஒன்றுமே நடக்க போறது இல்லை. நாங்க மிக நிதானமாக, மிக தூர் நோக்கத்தோட செயல்படும் இந்த சமூகம் இந்த நாட்டில் வாழணும்டா. நான் இது இறுதியாக இதை சொல்லிட்டு நான் முடிக்க போறேன். 1961-62 பர்மாக்கு போனாங்க ஒரு பெரிய மனிதர், அபுல் ஹசன் அலி நத்வி. யாரு? ஹயாத்து சஹாபா. மாஷா அல்லாஹ் தமிழ்ல இருக்குது, இங்கிலீஷ்ல இருக்குது, அரபுல இருக்கு. முதல் பாகத்தை எடுத்து அதனுடைய முன்னுரைய கொஞ்சம் படிங்க. அபுல் ஹசன் நத்வி அவர்கள் எழுதியிருக்கிற முன்னுரை. இந்த மனிதர் மௌலானா இல்யாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை சந்திக்கிறார். சவுதி அரேபியால மதீனாவுடைய யூனிவர்சிட்டியில அரபுடைய பகுதிக்கு ஒரு காலத்துல பொறுப்பாக இருந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ் இங்க நான் அவங்களை பலவிடத்தம் சந்திச்சிருக்கிறேன். இலங்கைக்கும் 1981 வந்தாங்க. கோல்பட்டி மசூதியில் நான் இங்க இருக்கல, நான் பக்கத்தால இருந்தேன். அவங்களோட பயணம் நடந்திருக்கு. ஜாமியா நலிபியாக்கு பட்டமளிப்பு அவர்கள் வந்தாங்க. நானும் ஹாஜி ஃபஹாத் அல்லாஹ் தஆலா அவர்கள் கபரை பிரகாசிக்க செய்யணும். நானும் அவரும் 99 நோம்புல தராவி தொழுக ரெடியா இருக்கிறோம். நோம்பு 27 இஷா தொழுகைக்கு பிறகு ஒரு செய்தி தருகிறார் ஷேக் சுதைஸ். சொல்றார், இன்னைக்கு மறைவான ஜனாதா தொழுக, ஒரு இந்தியாவுடைய பெரிய ஆளினுடைய ஜனாதா தொழுக நடைபெறும். இன்னும் மொத்தா போறாங்க லக்னோ, அவங்களோட ஊர்ல மதரசா, அங்க பெரிய மதரசா. அந்த அபுல் ஹசன் நத்வி அவர்களுடைய ஜனாசா எங்க நடக்குது? மக்கா மதீனா. நேத்து இந்த முறை நடந்த நோம்பு 27 3-4 மில்லியன் 40 லட்சம் மக்கள் கலந்து கொண்டார். மக்கா மதீனாவை சேர்த்தான். யாருக்கும் கிடைக்குமா இப்படிப்பட்ட பாக்கியம்? காபத்துல்லாவுடைய திறவு போல திறக்கிறதுக்கு பல சந்தர்ப்பம் அவர்களுக்கு அவகாசம் கிடைத்திருக்கு. அந்த மனிதர் பர்மாக்கு போயிட்டு, இதை நீங்க அபுல் ஹசன் அலி நத்வி பர்மா ஸ்பீச் 1961 இந்த கூகுள் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இங்கிலீஷ்லயும் அது போட்டிக்கிறாங்க. அவங்களோட ஸ்பீச் உருதுல இருக்குது, அநேகமாக தமிழ்லையும் இருக்கும். சொல்றாங்க, ஓ பர்மா மக்களே, இந்த பௌத்த பெரும்பான்மை மக்களுக்கு நீங்க சொல்ல வேண்டிய மார்க்கத்தை சரியாக சொல்லாட்டி உங்களை இந்த பூமியில வாழ வைக்க மாட்டாங்க, அடிச்சு அடிச்சு விரட்டுவாங்க. உங்களோட சொத்து, உங்களோட செல்வம் எல்லாத்தையும் நீங்க இழக்க வேண்டி வரும். இந்த மகா மனிதன் சொல்லிட்டு போனது இன்றைக்கு பர்மா அனுபவிச்சுக்கணும். எங்களுடைய கடமைகள் முதலாவது கடமை இந்த விஷயத்தில் கவனம் செலுத்துவது, இந்த விஷயத்தில் கவனம் செலுத்துறது மிக முக்கியமானது. தயவு செய்து அலட்சியமாக இருக்காதீங்க. நான் பலவிடத்தம் சொல்லியிருக்கிறேன், ஜெம்மியத்துலமா உங்களுக்கு தூரத்தில் இல்லை, கொழும்புல உங்களுக்கு நாலு கிளைகள் இருக்குது, நாலு பிரான்சஸ், நாலு டிவிஷன் பிரான்சஸ் இருக்குது. இதோட தொடர்பாங்க சந்தேகம் இருந்தா நேரடியாக வந்து இருந்து திங்கக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் பல சேவைகளை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. நீங்களும் பங்காளிகளாக மாறுங்க. சமூக சேவையில பங்காளியா, கல்வியில பங்காளியா, மக்தப்ல பங்காளியா, நீங்க தாவாவுடைய விஷயங்கள்ல பங்காளியா, ஒற்றுமைய பிரகடனத்தை கொண்டு வரத்துக்கு நீங்க பங்காளியா, மத மாற்று மதத்தவர்களுக்கு மத்தியில இந்த சமூகத்துல ஒற்றுமை உண்டாக்குறதுல நீங்க பங்காளியா, நீங்க எதுல பங்காளியாகணும்? 15 பிரிவுகள் இருக்குது. 15 பிரிவுகள்ல எதுல சரி நானும் செய்ய வாரேன் உதவிக்கே என்று சொல்றதுதான் எங்களுக்குள்ள சந்தோஷம் இருக்கும். இது உலமாக்கள் மட்டும் அல்ல, ஜெபத்துலமா உங்களுடைய சொத்து. நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் இதை கட்டி எழுப்பணும். இதுக்கு வரக்கூடிய சோதனைகளை எல்லாரும் முன்னின்று இதை சமாளிக்கணும். இந்த நாட்டில் ஒரு சிறந்த 1924 உலமாக்களால் கட்டி எழுப்பப்பட்ட ஒரு நிறுவனம், அதை கட்டி எழுப்புறதுக்கு எல்லாருடைய பங்களிப்பும் தேவை, எல்லாருடைய பங்களிப்பும் தேவை. கன்னிமானுக்களே, அதுல ஆக முக்கியமாக கருவாக இருந்து செயல்படுற ஒரு தலைப்பு தான் சிசிசி. என்னது? கோஆர்டினேஷன் கோஆபரேஷன் கவுன்சில். அது ஒற்றுமைக்கும் ஒன்றிணைப்புக்கும் உள்ள ஒரு குழு. ஒற்றுமைக்கும் ஒன்றிணைப்பு, ஒற்றுமையாக வேற்றுமையில் ஒற்றுமை வேணும். இன்னைக்கு நான் ஒரு செய்தியை கொடுத்தேன், அது பெரிய பள்ளியிலையும் கொடுத்தேன், நான் 5 மணிக்கு பதிவு செஞ்ச ஒரு இதுலையும் கொடுத்தேன், இப்பையும் கொடுத்தேன். இந்த நாட்டில் இந்த முறை 2 நாள் பெருநாள், 2 நாள் நேற்று பெருநாள் இன்றைக்கு. இந்த நாட்டில் உலகத்தில் 3 நோன்பு, 16 நோன்பு ஆரம்பிச்சு அவங்க நேற்று பெருநாள் கொண்டாடினாங்க, 17 ஆரம்பிச்சாங்க இன்றைக்கு கொண்டாடினாங்க. 17 ஆரம்பிச்ச இந்தியா பாகிஸ்தான் நாளைக்கு கொண்டாட போறான் எங்களோட சேர்ந்து. ஏன் பாகிஸ்தானும் சவுதியோட சேர்ந்து இன்றைக்கு கொண்டாட இருந்துச்சு, அங்க புற தென்பட இல்லை. பாகிஸ்தானுக்கும் எங்களுக்கும் 1.5 மணி நேரம் வித்தியாசம். எங்களுக்கு பாகிஸ்தான் அன்றைக்கு தெரிவிச்சு அங்க பயங்கரமான சூடு. 16ஆம் திகதி ராவ் பாகிஸ்தானுடைய சூட பாத்தீங்கன்னா பயங்கரமான சூடு. இங்க கடுமையான மலை, இங்க ஒரு இடத்திலையும் புறத்தின்பட இல்லை. 35 சென்டர்ஸ் உருவாக்கப்பட்டு எங்கேயுமே புறத்தின்பட இல்லை, எங்கேயுமே. இப்ப ஒரு சந்தேகம் எழுப்பப்பட்டுச்சு, அது என்னது? நான் இதை கொல்பெட்டிலையும் பேசிட்டேன், பல இடங்கள்ல பேசிட்டேன், இன்னைக்கு உங்களுக்கும் இதை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். என்னது? நான் அன்றைக்கே கொல்பெட்டில முதலாவது நோன்பு முடிஞ்சு அடுத்த நாள் பயான் சனிக்கிழமையாக இருக்கும், அதுல நான் 1 மணி நேரம் பேசினதுல இந்த தலைப்பு நான் பேசியிருக்கேன். அங்கே நடந்த முதல் ஜும்மாலையும் சம்பந்தமாக பேசப்பட்டிருக்கு. அப்ப அங்க என்னது, 16 துருக்கியில, இன்னும் சில நாடுகள் ஆப்பிரிக்கால, 17 சவுதி இந்தியா பாகிஸ்தான், இங்கே மலேசியா போன்ற நாடுகள், 18ஆம் தேதி நாங்களும் பங்களாதேஷும். எங்களுக்கு ஏற்பட்ட நிலைமை பயங்கரமான மலை. அன்றைக்கும் இன்றைய மாதிரி 16 இன்றைக்கு எப்படி கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் புறத்தரைப்பட்டு இருந்துச்சு, எல்லாரும் சந்தேகம் வைக்கிறது 2வது முறையா இருக்கும். அப்ப அன்றைக்கும் 1 மணி நேரம் டைம் இருந்துச்சு, 1 மணி நேரம் ஆனா 35 சென்டர்லாம் சரியா 6:10 ஜெமியால இருந்து இன்னைக்கு வாரேன், நான் 6 மணிக்கு பார்த்தேன், எப்படி மாஷாலா நல்லா இருக்குது. அப்ப இன்னைக்கு போறது தென் பண்றோம் மே மாசம் 16 இங்க வந்து சேர்ந்தா கொத்துவியில இருந்து கொழும்பு வரைக்கும், யாழ்ப்பாணத்துல இருந்து அம்மாந்தோட்டம் வரைக்கும் எல்லா இடத்துலயும் மலை. இப்ப அதே சொல்லுது உங்களுக்கு மலை வேகம் வந்துட்டா என்ன செய்ய சாப்பாடு 30 போடுச்சு. 30 போடுத்து செஞ்சு இன்றைக்குதான் நாங்க என்ன செய்யணும், குறை பார்க்கணும். இன்றைக்குதான் நேத்து, இன்னைக்கு 1 மணி ஆயிடுச்சு இல்லையா, நேத்துதான் நாங்க என்ன செய்யணும், குறை பார்த்திருக்கணும். நாங்க ஒரு ஒரு தெளிவை கொடுத்தோம் மக்களுக்கு. என்ன தெளிவு கொடுத்தோம், இந்த பாருங்க ஒரு சந்தேகம் வந்திருக்குது, ஒருவேளை 14 திகதியும் புறத்தில் தென்படும். 14 வியாழக்கிழமை புறத்தென்படுவதற்கு ஒரு 10%, ஒரு 5%, ஒரு 2% சாத்தியக்கூறு இருக்குது. இப்ப நாங்க குலமாக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆய்வு செஞ்சோம். அதுல 35 ஃபத்வால உள்ள உலமாக்கள் இருக்கிறாங்க. நான் பார்த்தோம் அதே தப்பி தவறு, ஏதோ ஒரு அல்லாஹ்வுடைய கதா 28 புறத்தென்பட்டுட்டா, எங்க சரி வரலாறு இருக்குதா, இப்படி ஒன்று நடந்திருக்குதா என்று பார்ப்போம். அப்ப ஆய்வு செஞ்சு பார்த்தா ஒன்று எனக்கு நடந்துச்சு. 1984 மக்கால நான் போயிட்டு உலமாக்களுக்கு சொல்றேன், நான் முதலாவது வாங்கணும் என்று நான் ஓதிக்கொண்டிருக்கிற காலத்தில் 84 நான் மிஷ்காத் ஓத போறேன். அந்த நேரம் ஷர மஜ்மூவை நான் வாங்கிக்கொள்ளணும் என்று நான் போயிட்டு அதை வாங்கிறதுக்கு நான் தூக்குறேன். அனௌன்ஸ் பண்றாங்க 10 மணி தராவே எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்றைக்கு நாளைக்கு பெருநாள் 28 நோம்புல அனௌன்ஸ் பண்ணுறேன். சவுதி சரி இஸ்லாமிய நாடு, எங்களுக்கு இப்படி ஒரு டவுட் வந்து நாங்க அப்படி ஒரு காட்சி வந்துட்டா மக்கள் அந்த நேரத்தில் பதட்டம் அடைவாங்கன்றதுக்காக வேண்டி நான் கொல்பிட்டி பயான்ல இத பத்தி ஒரு தெளிவு கொடுத்துட்டேன். அதிரதியெல்லாம் அந்த காலத்தில் எப்படி நடந்திருக்குது, சவுதியில எப்படி நடந்திருக்குது, அப்படி புறத்தென்பட்டால் 28 பூர்த்தி செஞ்சுட்டு ஒரு நோம்ப கலாச்சாரத்துக்கு மார்க்கத்தில் இடப்பாடு இருக்குது என்ற முட்கூட்டியே அறிவிச்சு முடிச்சிட்டோம். நான் எங்கேயுமே சொல்லல அன்றைக்கு தீர்ப்பு எடுப்போம் கூடுவோம் அதெல்லாம் ஒன்றும் பேசல, இப்படி நடந்தா இப்படி நடக்கும். இப்ப அத இந்த வாட்ஸ்அப் உலகம் எங்கெங்கேயோ கொண்டு போயிட்டு சேர்த்துருச்சு எல்லாத்தையுமே. நாம நடக்கிறதுக்கு போத மன்னிச்சிருது, அல்லா தால எல்லாரையும் மன்னிக்கணும். இந்த கஃபாபில் மரகி கதிபனை யுஹத்திசபி குல்லி மாசமே, ஒரு மனிதன் பொய்க்காரர் ஆகிறதுக்கு போதும் அவன் வந்து கேட்கறதெல்லாம் சொல்றதெல்லாம் நல்ல நினை வச்சுக்கோங்க. எல்லாமே எனக்கிட்ட கேட்டு தெரியணும்ன்றது இல்லை, எனக்கிட்ட அது கடமையும் இல்லை. நாம என்ன போன் வந்து என்ன தேவைக்கு தான் வச்சுக்கிறேன், என்ன வீடு என்ன தேவைக்கு தானே, எல்லாரும் என்ன வீட்டுல வந்து போற எல்லாத்துலயா, யாருக்கு இஷ்டமோ யாருக்கு நான் அனுபவிக்கிறோம் அவங்களதான் வரையணும். இப்ப போன் வச்சுக்கிறது உங்களோட எல்லாருடைய தேவைக்கு, அதுக்கு ஆபீஸுடைய அல்ஹம்துலில்லா போன் இருக்குது. திங்கக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் தாராளமாக 9 மணிலிருந்து அங்க 5 மணி வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன தேவையோ, ஹாட்லைனும் இருக்குது, பத்வாலும் இருக்குது, எல்லாம் இருக்கு. அல்ஹம்துலில்லா 30-40 ஸ்டாஃப் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நாட்டில் உள்ள என்ன விஷயத்தையும் நீங்க கேட்டுக்கலாம். அதிக நேர பிரச்சனை கேட்கணுமா கேளுங்க. மிச்ச தூரத்துல இல்ல பக்கத்துக்கு போங்க. தூரத்துல அமெரிக்கால லண்டன்ல இருக்கிறீங்களா, நீங்க பிஜில இங்க ஆஸ்திரேலியால இருக்கிறீங்களா, நீங்க சிலியில நீங்க போய் பிரேசில்ல வாழ்றீங்களா, எங்க இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப்ல ஃப்ரீயாக உங்களுக்கு பேசலாம், உட டிரெக்ட் லைன்ல பேசலாம், தாராளமாக பேசலாம். அதுக்கு உள்ள வசதிகள் இருக்கு, அதை செஞ்சு கொள்ளுங்க. இப்ப இந்த விஷயம் முடிந்து அதுக்கும் ஒரு தெளிவை கொடுத்துட்டோம். முந்தைய நாள் பெரிய பள்ளி ஒன்று சேர்ந்தோம், 14 தேதி இரவு அங்க 7 மணி 8 மணி வரைக்கும் இருந்தோம். இருந்து காலையிலிருந்து எல்லாத்துக்கும் நம்பர் கொடுத்து அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணிட்டோம். எது இருந்தால் தொடர்பு கொள்ளுங்க என்றதையும் சொல்லியிருந்தோம். அப்ப ஒரு டைம் இருக்குதான் எல்லாத்துக்கும். இன்னைக்கு புறப்பாக்குறது 6 26ல இருந்து 36 நிமிஷம் என்று சொல்லக்கூடிய 39 நிமிஷம் சொல்லக்கூட கிட்டத்தட்ட 7:45 வரைக்கும் 14 புறத்தென்படுறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. ஆனா அப்படியான நேரத்துல புற தென்படுமா? ஏன்னா 28வது நோம்புதான் அதை பார்க்கணும். நேரத்துதான் இன்னைக்கு சொன்னாதான் அவங்க நல்லா இருக்கும் போல. நேரத்துல இருந்தா இன்னைக்கு 15ஆம் தேதி தானே பார்க்கணும். அப்ப நேத்து 14 பார்க்கறதுக்குரிய நாள் இல்ல. இருந்தாலும் ஒரு சந்தேகத்தை வரக்கூடாது என்பதற்காக தான் இந்த ஏற்பாடு செய்யும். அது போக நான் நேற்று இரவு இங்க பெரிய பள்ளியில தொழுதுட்டு நான் நேரா போனேன் லோபகத்தில பள்ளியில போயிட்டு தராவிய தொழுதுட்டு நான் வெளிய வாரேன். அப்பதான் இந்த செய்தி சவுதியில இப்பதான் அனௌன்ஸ் பண்றாங்க. இப்ப இங்கேயும் அனௌன்ஸ் ஆகுது. அப்ப இந்த செய்தி வரக்குல நான் என்னோட நண்பனோட நேரா போனேன் டிபார்ட்மெண்ட். எங்க போனேன்? டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அஸ்ட்ரோனமி, வானசாஸ்திர இது சம்பந்தமான இந்த இவைகளுக்குள்ள ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட் போனா அது புலப்பிட்டனிய மாதிரி. நான் 9:30 பாகு பயங்கரம் நாய் குலைச்சி இந்த வாகனம் உள்ள போனேதான். எனக்கு வேணும் அங்க போயிட்டு துல்லியமாக பார்க்கணும் இந்த விஷயத்திலையும் ஏதும் இருக்குதா. பல துறை இந்த சதிகள் சொல்லப்பட்டது, அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு தான் இந்த விஷயத்துக்கு வந்து. அப்ப பாகிஸ்தானோட தொடர்பு கொண்டேன். அதுல ஏண்டா உலமாக்கல் எங்களோட 4வது தீர்மானம் சொல்லுது, இதுக்கு தேர்ச்சி பெற்ற உலமாக்களுடைய வழிகாட்டல் வேணும். தேர்ச்சி பெற்ற அதுல நிபுணத்துவம் உள்ளவர்கள் சொல்லிட்டாங்க இது காணவே முடியாது. இருந்தாலும் ஒரு சந்தேகம் இருக்குது தானே, இந்த சந்தேகத்துக்காக கொஞ்சம் இடம் கொடுப்போம். அப்ப 7:26 புறவு காண்றதுக்கு வாய்ப்பு இருந்தவர்கள் 9 மணி வரைக்கும் இந்த காலத்துல தாமதிக்கிறது முதலாவதே கூட. இதுக்கு போற நாங்க ஒரு சட்டமே போட வேண்டி வரும், இத்தனை மணிக்குள்ள நீங்க காட்டியதா ஆகணும், இதுக்கு ஒரு நாங்க இருக்க மாட்டோம் போட முடியுமா என்றதுக்கு சில ஆய்வுகள் செய்ய வேண்டி வரும். இது உலமாக்கல் அதுல இருந்து அதுக்குரிய சரியத்துடைய சைடு எல்லாம் இன்னும் கொஞ்சம் விரிவாக இது பேசி இன்ஷால்லா இப்படி விஷயங்கள் வரக்குல அடுத்த கட்டத்துல இருந்து தெளிவாக செய்யறது. அப்ப நாங்க என்ன செஞ்சோம், பல இடத்துல இருந்து தகவல் வருது. இப்ப நான் ஒரு முடிவெடுத்தேன், எனக்கு அதிகமானவர்கள் தொடர்பு கொள்றாங்க விலங்குது, நான் எல்லாத்துக்கும் பதில் கொடுக்க எல்லாத்தையும் எனக்கு தொடர்புகள் யாரிடத்திலிருந்து வரணுமோ அந்த செய்திகள் எல்லாம் வந்துருச்சு. இப்ப நான் மட்டும் இதை முடிவெடுக்க இல்லாது இதை முடிவெடுக்கிறதுக்கு பெரிய பள்ளிக்கு தான் வரணும். அப்ப நான் என்னோட நண்பரை அழைச்சேன், நான் வேலை வாங்கணும் இல்லை, நீங்க வாங்க சகோதரர் அப்சர் சொல்ல, நீங்க வாங்க, நீங்க நான் கியாமுல்லேலுக்கு போறேன், எல்லாத்தையும் விட முக்கியமான கியாமுல்லேலுக்கு தான் இன்னைக்கு வாங்க போகும்னு நான் அவரையும் அழைச்சி கொண்டு நான் நேரா போனேன் இல்லையா ஸ்கோனோட வீட்டுக்கு. இல்லாஸ் காலேஜ் வந்து நீங்க வாங்க, நீங்க 10வாவுடைய டிக்கெட்டு நீங்க நேரில் வரணும். அதுக்கப்புறம் நேரா மறுவா போனேன் டெமட்டோ கூட அப்துல் அமீத் மஹஜித் வீட்டுக்கு. ரெண்டு பேரையும் எடுத்துக்கொண்டு தான் நான் பெரிய பள்ளிக்கு வந்தேன். அப்ப அப்துல் அமீத் மஹஜித் அவங்க சொன்னாங்க பெரிய பள்ளிக்கு இப்ப மூடி இருப்பாங்க. அதுல இதுக்கு தீர்ப்பு கொடுக்கிறது பெரிய பள்ளியிருந்தால் நாங்கள் பெரிய பள்ளி தான் வந்து சொல்லுவோம். தீர்ப்பு கொடுத்துட்டோம், தீர்ப்பு கொடுத்துட்டோம் வந்து சரி வராது. இப்ப நாங்க கொஞ்சம் கூடி ஆய்வு செய்யணும். அது அங்க நாங்க கூடினோம். அந்த இடத்துல கூடின நேரம் மக்களுக்கு ஷைத்தான் பலவிதமான சந்தேகங்கள் உண்டாக்குறாங்க. அந்த மக்களுடைய உள்ளத்துல எங்களை பத்தி ஒரு தவறான எண்ணத்தை ஷைத்தான் கொண்டு கூடுறது. இவர் வந்து பெருநாள் எடுத்து பாக்குறாரு. அந்த நேரத்துல ஒரு தீர்மானம் எப்படி எடுக்கிறது இங்கதான் கூடணும். அது அசௌகரியங்கள் கொஞ்சம் ஏற்பட்டுச்சு. அஹம்துல்லா இன்றைக்கு எல்லா சகோதரர்கள் சந்திச்சாங்க. ஒரு ஒரு தப்பான எண்ணத்தை இதை பரப்பி போட்டாங்க. அடிக்க பிடிக்க எல்லாம் உத்தரவு வரவில்லை. எல்லாரும் ஒரு பாசத்தோட இறக்கத்தோடு தான் சில விஷயங்கள் அங்க அவங்க புரிஞ்சு கொள்ளாம சில விஷயங்கள் நடந்தது. அஹம்துல்லா அந்த விஷயங்கள்லாம் முடிச்சிட்டோம். அதுக்கு பிறகு ஒவ்வொன்றையும் ஆய்வு செஞ்சு பார்த்தா அதுல பல சந்தேகமான விஷயங்கள் இருக்கு. உதாரணமாக ஒரு இடத்திலிருந்து புற வருது, சூரியன் மறையறதுக்கு முதல் கண்டது. சூரியன் மறைஞ்ச முறை என்ன காண்பது?
ஹிலால் என்று சொல்றதே சூரியன் மறைஞ்சதுக்கு பொருள். ஒரு இடத்திலிருந்து வருது பெண்கள் சாட்சி சொல்றதா, பெண்களுடைய சாட்சி ஏற்றுக்கொள்ள.
இப்படி சில ஒரு இடத்திலிருந்து வருது, அது இன்டர்நேஷனல் புறைய ஆதரிக்கக்கூடியவர்கள் பார்த்தது.
எங்கட அஞ்சு தீர்மானங்கள் இருக்குது.
இதை நான் பல விடத்தும் பேசியிருக்கிறேன், இந்த பள்ளியிலையும் பேசியிருக்கிறேன். இதை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கோங்க. அந்த இதை தாங்க, இப்ப இந்த உண்டை மட்டும் ஒவ்வொரு வீட்டிலையும் இது வச்சு கொள்ளப்படும். நீங்க ஒரு விடுத்தமும் படிக்காட்டி விளங்காட்டி எப்படி இது நடக்கும்? அப்ப இந்த சந்தேகங்கள் நடந்து கொண்டேதான்.
அப்ப இதுல வந்திருக்குது வேற்றுமையில் ஒற்றுமை, பிற சமூகங்களுடனான சகவாழ்வு, இறுதி நபித்துவம், மனாக்கிபு சஹாபா, ஐஎஸ்ஐஎஸ் பற்றி நிலைப்பாடு, தலைப்பிறை தொடர்பான தீர்மானங்கள்,
தலைப்பிறை
அஞ்சு விஷயத்தை நாங்கள் இதில் பேசியிருக்கிறோம். இது இங்கிலீஷ்லையும் இருக்குது, தமிழ்லையும் இருக்குது, சில சிங்களத்திலையும் இது மொழிபெயர்க்கப்படணும். இதை மொழிபெயர்க்கப்பட்டு இந்த விஷயங்கள் மக்கள் பயப்படுத்தப்படணும்.
பள்ளி நிர்வாகிகள் என்ன செய்யுங்க, யார் சரி முன் வந்து இந்த எடுத்து மக்களுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு என்ன அனுப்பி வைங்க, இல்லாட்டி குழந்தை வச்சா இருந்தது இதை மக்களுக்கு ஒரு 50 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போக சொல்லுங்க. மக்கள் வாங்க வாங்குவீங்க தானே, எல்லாரும் 50 ரூபா கொடுத்து கையை தூங்க பாப்போம்.
அப்ப இந்த நவபர் மௌலவியும் அந்தரத்துடைய இமாமுடைய பொறுப்பு இந்த விஷயத்தை பார்த்து இந்த மக்கள் எல்லாரும் ரெடி ஆகிக்கிறோம். நீங்க குழந்தை 50 ரூபா கொடுத்து எத்தனை கஷ்டம் ஜமீதுலமா சொல்லுங்க, கஷ்டத்துக்கு தர சொல்லுங்க, ஆதாயம் அந்த கஷ்டத்துக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்துருங்க. அதை செய்வோம். அப்ப நீங்க படிப்பீங்க. 2014 ஜூன் மாதம் 2ஆம் திகதி ஏண்ட பயான் இருந்துச்சு மாளிகாவத்தை. மாளிகாவத்தையில பயான் இருந்துச்சு. அந்த பயான்ல நான் ஐஎஸ்ஐஎஸ் பத்தி புதிய அரசாங்கம், அந்த அரசாங்கம் அந்த நேரத்தில் ஐஎஸ்ஐஎஸ் பத்தி நினைக்கிறேன், சவுதி அரசாங்கத்துல கூட தீர்மானம் கொடுக்கல, நாங்கள் ஜமீத்துல மால தீர்மானம் எடுக்கணும். அந்த நேரம் சில உலமாக்கள் சில முக்கிய திரைகளோட கொலம்பினாங்க. நீங்க அப்படி சொல்லலாம், இப்படி சொல்லலாம், நான் சொன்னதெல்லாம் நீங்க ஜோஷ்ல பேசுறது, இது எங்களுக்கு உண்டாக எங்களுக்கு எதிராக ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு சுத்த சுத்த இந்த சதியிலிருந்து நாங்க எங்க போனாலும் எங்களுக்கு தைரியமாக சொல்லும் உலகத்தில் நாங்களும் பல நாடுகள் எப்படி ஐஎஸ்ஐஎஸ்க்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லிச்சோ, அது எங்களுக்கும் ஒரு தனித்துவம் வந்திருக்கிறது, நாங்களும் சொல்லியிருக்கிறோம். உலமாக்களுடைய சில முயற்சிகளை நீங்க விலைக்கொள்ளணும். அந்த அடிப்படையில் புறைய விஷயத்தில் சந்தேகங்கள் இருக்குது. அலிவதியலாளுடைய மகனுடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளலாம்னு சொன்னாங்க தானே. அப்ப சாட்சியை நிராகரிக்கிறதுக்குரிய ரைட் அந்த தலைவராக இருக்கக்கூடியவருக்கு இருக்குது. அவருக்கு ஆலோசனைகள் முன்வைக்கப்படக்கூடாது, அவருக்கு நிராகரிச்சுதான். இப்ப ரெண்டு நிலைப்பாடு இருக்கு. கண்டவர்கள் அது 10 பேரா இருக்கலாம், 3 பேரா இருக்கலாம், 50 பேரா இருக்கலாம். அவங்களுக்கும் இந்த புத்தகத்துல நாங்க வழிகாட்டல் கொடுத்துக்கத்துல அவங்களுக்கு நாங்க சொல்லிருக்கிறோம். நீங்க ஒத்தரோ பலரோ ஒருவரோ, இது 2007 எடுக்கப்பட்ட தீர்மானம். இன்றைக்கு கிட்டத்தட்ட 2006 9ஆம் மாசம் 6ஆம் தேதி எடுக்கப்பட்ட தீர்மானம், 12 வருஷம் ஆகுது. வானியல் துறையில் புலன்பெற்று ஒரு முஸ்லிம் அறிஞர் குழு அகில்லமை ஜமித்துலமாவின் துறை குழுவிற்கு துணையாக செயற்படுவர். இதனால பிறை வெற்று கண்களுக்கு தென்படுவது அசாத்தியமானது என முடிவு செய்யப்பட்ட நாளில் ஒருவரோ அல்லது பலரோ புறை கண்டதாக கருதினால் அவரோ அல்லது அவர்களோ தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படல் என்ற வகையிலும் முஸ்லிம் சமூகத்துடன் இணைந்து
செல்ல என்ற வகையிலும் குறித்த நாளில் நோன்பு நோட்கும் நோட்பதற்கு அல்லது பெருநாள் கொண்டாடுவதற்கு பிறரை தூண்டுதலோ பிரகடனப்படுத்தவோ கூடாது. அவர் கொண்டாடவும் கூடாது, செய்யக்கூடாது, தூண்டவும். தனிப்பட்ட முறையில் அவரோ அல்லது அவர்களோ தான் அல்லது தாம் கண்டதாக கருதும் பிறையின் அடிப்படையில் செயற்படும் அனுமதியை பெறுவர். அவர்களுக்கு இண்டிவிஜுவலாக நோவு உடையலும், அவர்களுக்கு இண்டிவிஜுவலாக பெருநாளும் கொண்டாடி முடியலும். ஆனா பப்ளிக்கு வந்து என்ன செய்யக்கூடாது, அலட்டக்கூடாது. அதுக்கும் சரியத் எடுப்பாடு. அப்ப சிலர் என்ன செஞ்சாங்க இந்த நாட்டில், நேற்று இன்றைக்கு 15ஆம் தேதி நோம்ப மட்டும் விட்டாங்க. சிலர் நோம்ப விட்டுட்டு பெருநாளும் கொண்டாடுறாங்க. அப்ப நோம்ப விட்டுட்டு பெருநாள் கொண்டாடினவங்க 28 நோம்பு குடிச்சிருக்கிறாங்க, பெருநாளும் முடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு இப்போ ஒரு நோம்பு கதா இருக்கு. சிலர் நோம்ப மட்டும் விட்டாங்க, பெருநாள் கொண்டாடல, நாளைக்கு எங்களோட பெருநாள் கொண்டாடுறோம். இப்ப இது யாரும் சண்டை பிடிச்சு கொண்டு ஒத்தருக்கு ஒத்தர் ஏசி கொண்டு ஒத்தருக்கு ஒத்தர் குறை கண்டு கொண்டு இருக்க கூடாது. ஒத்தருக்கு ஒத்தர் துவா செய்வோம். நான் இது ஷாபி மதுபுடைய ஆய்வின் உண்ட மிக ஆய்வு செய்து பார்த்ததுல இது மிக தெளிவாக இருக்குது. இந்த விஷயம் யாரும் யாரோட மோதிக்கொள்ள கூடாது. இன்னைக்கு மாஷா அல்லாஹ் நாங்க பெருநாள் கொண்டாட போறோம். எங்களோட சேர்ந்து நோம்பு மட்டும் விட்டவர்கள் அவங்க 28 பூர்த்தி செஞ்சிருக்கிறாங்க, அவங்க ஒரு நோம்பு கதா செய்வாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அவங்களே கபூல் செய்யும். நோம்புல விட்டுட்டு சில பெருநாள் கொண்டாடினாங்க, அல்லாஹ் அவங்களையும் கபூல் செய்யட்டும். இந்த எல்லாரும் சேர்ந்து நாளைக்கு பெருநாள் கொண்டாடுறதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை. நாடே சேர்ந்து நாளைக்கு என்ன செய்யலாம், ஒத்தர் ஒத்தரை தயவு செய்து குறை சொல்லி கொள்ளவானா, ஏசி கொள்ளவானா. யாருமே ஏசி பேசினாலும் ஒரு இஸ்லாமிய உணர்வோடு சில விஷயங்களை பேசியிருக்கிறாங்க. அவர்களை அமைதிப்படுத்தி நான் எடுக்கப்பட்ட சில தீர்மானங்களை நீங்க எல்லாரும் இன்ஷால்லா இது ஒரு கடைபிடிப்பீங்கன்னு தான் தெரியுங்களே. ஒன்னாவது என்ன செய்வோம், அல்லாஹும்மா அஜ்னிமினன்னா அது நாங்கள் ஓதுகிறோம். ரெண்டாவது என்ன செய்வோம், மதரசாக்களுக்கும் மஸ்ஜிதுக்கும் கவனம் செலுத்துறது போல ஸ்கூல்கள்லையும் நாம் கொஞ்சம் கவனம் செலுத்துவோம். மூணாவது என்ன செய்வோம், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாற்று மதத்தவர்களுடைய இந்த விஷயங்கள் எப்படி அவர்களோட நல்ல பழகிறது போல கொடுக்கல் வாங்கல் எங்களோட பண்பாடு, அதே நேரத்தில் நாங்க அவர்களை போய் சந்திக்கிறது எங்களை சந்திக்க வைக்கிறது, அவர்களை கூப்பிட்டு வாரது. இப்ப ஒரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஃப்ரீடேல குறைஞ்சு ஒரு 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 ஹால் எடுங்க, ஒரு புது வீட்டுக்கு கொண்டு வாங்க. மனசிலையில் உள்ள ஒரு ஆமுதர்மான 5 பேரை கொண்டு வாங்க வீட்டுக்கு. ஒரு அவர்களுக்கு போதுமான ஒரு சாப்பாடை கொடுங்க. பார்க்க விஷயத்தை அவர்களோட பகிர்ந்துக்கோங்க. ஜமியாவுடைய உலமாக்களை கூப்பிடுங்க, 5 பேர் வந்து சில விஷயங்களை பேசட்டும், சந்தேகங்களை நிவர்த்தி செய்யுங்க. மஸ்ஜிதில் என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. இதெல்லாம் செய்வோமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா உங்கள் அனைவர்களையும் கபூல் செய்வாராக. 2 மணி நேரமாக உங்களை எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டேன். அல்லாஹ் தஆலா எங்களுடைய இந்த சபையை கபூல் செய்து அல்லாஹ் ஹிதாயத்துடைய கதவுகளை ஆமாக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا محمد وعلى اله وصحبه محمد النبي المؤمن وعلى اله وصحبه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى اله وصحبه واجعلنا من خزي الدنيا وعذاب الاخره. اللهم لا سهل الا ما جعلته سهلا. انت تجل حزن سهل لا شك يا رحمن الرحيم. اللهم انا ضعفاء وقبل في رضاك ضعفنا وخزل الخير بنواصينا. ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكن من الخاسرين. يا الله எங்களுடைய ஈமான பலப்படுத்துவாயா, எங்களுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வாயா, எங்களுடைய தர்மங்களை ஏற்றுக்கொள்வாயா. يا الله எங்களுடைய ذكر எங்களுடைய துஆவை எங்களுடைய குர்ஆன் ஓதல கபூல் செய்வாயா. லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை எமக்கு தருவாயா. பெருநாள் அந்த இரவு இபாதத் செஞ்ச பாக்கியத்தை எமக்கு தந்தருவாயா. يا الله எங்கள் அனைவர்களையும் ஒன்றுபடுத்துவாயா, எங்களுடைய உள்ளங்களை ஒற்றுமையாக்குவாயா, எங்களோட வேற்றுமைகளை கலைந்து ஒற்றுமையாக வாழ நீ கிருபை செய்வாயா. மறைமுகமான உதவியை செய்வாயா. உடல் பொருளில் வறக்க செய்வாயா. வாழ்க்கையை நிம்மதியாக சந்தோஷமாக ஆக்கி தருவாயா. எங்களோட குழந்தைகளை கண் குளிர்ச்சியாக ஆக்கி தருவாயா. எங்களோட குழந்தைகளை கண் குளிர்ச்சியாக ஆக்கி தருவாயா. மகா கிருப்பு உள்ள ரப்பியா அல்லா, இறக்கம் உள்ள ரப்பியா அல்லா. எல்லா நீ எல்லா அவற்றையும் அறிந்தவனியா அல்லா. எல்லா நீ எங்களோட ஒவ்வொருவரோட நீ இறக்கம் வைத்திருக்கிறாயா. எல்லா நாங்கள் ஒவ்வொருவரும் உண்மையிலே இறக்கம் வைத்திருக்கிறோம் எல்லாம். நீ எங்களுடைய ரப்பியா அல்லா. தாயை விட பன்மடங்கு இறக்கம் உள்ளவர் யா அல்லாஹ். நீ எங்கட எல்லா விஷயத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறாயல்லாம், உனக்கு எல்லாமே தெரியும் யாழ்லாம், நாங்க ஒவ்வொருவரும் முன் பக்கம் கையேந்தி ஆமீன் சொல்கிறோம் யாழ்ல, என்னுடைய துவாவை விளங்கி ஆமீன் சொல்லக்கூடிய ஒவ்வொருவர் சார்பாக நான் உன்னிடத்தில் கேட்கிறேன் யாழ்லாம், யாழ்லாம் உன் குரான் என்னுடன் பேசுகிறது யாழ்லாம், உன்னுடைய குரான் எங்களை ஒவ்வொருவரையும் நாடுகிறது யாழ்லாம், எங்களை நேரான பழியில நடத்துமாறு சொல்கிறது யாழ்லாம், நீ மகா திருப்பு உள்ள ரபி யாழ்லாம், மிக இறக்கம் உள்ளவன் யாழ்லாம், மிக கருணை உள்ளவன் யாழ்லாம், நீ எங்கள் மீது இறக்கம் காட்டுவாயா, எங்கள் மீது கருணை காட்டுவாயா, எங்களை உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து உண்மையான முஸ்லிம்களாக மரணிக்க திருவசிவாயா, யாழ்லாம் மக்கா மதீனாக்கு போகக்கூடிய பாக்கியத்தை இங்கே எல்லாருக்கும் நசீவாக்குவாயா, ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை எல்லாருக்கும் நசீவாக்குவாயா, உம்ராவுடைய பாக்கியத்தை எல்லாருக்கும் நசீவாக்குவாயா, எங்களுக்கு மறைமுகமான உதவியை செய்வாயா, யாழ்லா எங்களை குடும்பங்களில் பிரச்சனைகள் இருக்குது யாழ்லாம், எங்களோட தொழிலில் கஷ்டங்கள் இருக்குது யாழ்லாம், எங்களோட அன்றாட வாழ்க்கையில கவலைகள் துன்பங்கள் இருக்குது யாழ்லாம், எங்களோட இல்லற வாழ்க்கைகளில் பிரச்சனை இருக்குது யாழ்லாம், எங்களோட குழந்தைகளுடைய விஷயத்துல சில சிக்கல்கள் இருக்கிறது யாழ்லாம், எங்களோட குமர்களுக்கு சரியான ஜோடிகள் இல்லாமல் தவிக்கிறோம் யாழ்லாம், நீ எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறாய் யாழ்லாம், யாழ்லாம் எங்களோட ஸ்கூல்களை நீ பாதுகாப்பாயா, எங்களோட மதரசாக்களை பாதுகாப்பாயா, எங்களோட மஸ்ஜிதுகளை பாதுகாப்பாயா, எங்களோட உலமாக்களை பாதுகாப்பாயா, எல்லாருக்கும் மறைமான உதவிகளை செய்வாயா, உடல் பொருள்ல பறக்க செய்வாயா, ஏன்னா எங்களோட பைத்துல் மால்களை முன்னேறக்கிறது செய்வாயா, யாழ்ல இந்த மஹல்லால யாரெல்லாம் உயிர் வாழ்கிறார்களோ அவருடைய உடல் பொருளை பறக்க செய்வாயா, யார் மரணித்து விட்டார்களோ அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை நசீவாக்குவாயா, அவருடைய கபர்களை பிரகாசிக்க செய்வாயா, எங்களோட உடல் பொருளை நீ பறக்கத்தாக ஆக்கி வைப்பாயா, யாழ்ல எங்களோட கவலைகள் துன்பங்களை போக்கிடுவாயா, எங்களோட இல்லற வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்தருவாயா, எங்களோட குழந்தைகளாக இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்த்தருவாயா, யாழ்ல இந்த நாட்டுடைய எதிர்காலத்தினை சிறப்பாக்கி வையாளாம், யாழ எங்களோட இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களை சரியாக சரிப்படுத்தி தாயாளாம், அவர்களை சரியான முறையில் இஸ்லாத்துக்கு சாதகமான முடிவுகள் எடுக்க கிருபை செய்வாயா, மறைமுகமான உதவிகளை செய்வாயா, எங்களோட உடல் பொருளை நீ மறக்க செய்வாயா, யாழ்லா நீ எல்லாவற்றையும் அறிந்த ரப்பாக இருக்கிறாயாம், எல்லாவற்றையும் தெரிந்த ரப்பாக இருக்கிறாயாம், நீ எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறாயாம், உனக்கு எதுவுமே சிரமை இல்லையாம், நீ எல்லாவற்றையும் அறிந்த ரப்பாக இருக்கிறாயாம், எல்லாவற்றையும் தெரிந்தவனாக இருக்கிறாயாம், நீ உனக்கு எதுவுமே சிரமம் இல்லையாம், நீ அல்லா எங்களுக்கு நல்ல முடிவை தருவாயா, நல்ல ஆட்சியை தருவாயா, இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய அனைத்து சக்திகளையும் தவறுபடி ஆக்கி விடுவாயா, யாழ்லா உலகளாவிய ரீதியில் முஸ்லிம்களுக்கு பெரிய சோதனையாக இருக்கிறது யாழ்லா, காஷ்மீருடைய மக்களை பாதுகாப்பாயா, பாகிஸ்தானுடைய மக்களை பாதுகாப்பாயா, யாழ்லா காஷ்மீருடைய மக்களை பாதுகாப்பாயா, காசாவுடைய மக்களை பாதுகாப்பாயா, சிரியாவுடைய மக்களை பாதுகாப்பாயா, ஈராக்குடைய ஆப்கானிஸ்தானுடைய மக்களை பாதுகாப்பாயா, யாழ்லா அந்த எல்லா லிபியாவுடைய மக்களை பாதுகாப்பாயா, யாழ்லா எங்கெங்கெல்லாம் முஸ்லிம்களுக்கு சோதனை இருக்குதோ அந்த சோதனையில முஸ்லிம்களை விடுவிப்பாயா, யாழ்லா தைரியமாக உயிர் வாழக்கூடிய மக்களாக எங்களை ஆக்குவாயா, கோலைகளாக எங்களை மரணித்து விடாத யாழ்லா, யாழ்லா எங்களோட தவறுகள் காரணத்தினால் எங்களை தண்டித்து விடாத யாழ்லா, நீ மகா திருப்பல்லவர் யாழ்லா, இந்த பெருநாளுடைய இரவு ஒன்றோட மன்றாடுகிறோம் யாழ்லா, எங்களது வாக்களை நீ ஏற்றுக்கொள்ள யாழ்லா, எங்களை தட்டி விடாத யாழ்லா, உலகம் எல்லாம் சென்று இந்த தீனை நிலைநாட்டக்கூடிய மக்களாக எங்களை ஆக்குவாயா, தாவத்துடைய வேலையை ஆமாக்குவாயா, ஒவ்வொரு மஸ்ஜிதிலிருந்து உன்னுடைய பாதையில வெளியாகக்கூடிய மக்களை உண்டாக்குவாயா, யாழ்லா இந்த தீனை ஆமாக்க கிருபை செய்வாயா, மறைமுகமான உதவிகளை செய்வாயா, மறைமுகமான உதவிகளை செய்வாயா, யாழ்லா மறைமுகமான உதவிகளை செய்வாயா, யாழ்லா எங்களுடைய பெரும் பாவத்திலிருந்து தௌபா செய்கிறோம் யாழ்லா, பெரும் பாவத்திலிருந்து தௌபா செய்கிறோம் யாழ்லா, யாழ்லா இன்றைக்கு பிறகு நான் அந்த பெரும் பாவங்களை செய்ய மாட்டோம் யாழ்லா, யாழ்லா எங்களுக்கு அப்படியான சூழல்களை தராமல் பாதுகாப்பாயா, உலமாக்களை மதித்து நடக்க கிருபை செய்வாயா, ஆபீஸ்களை மதித்து நடக்க கிருபை செய்வாயா, மறைமுகமான உதவிகளை செய்வாயா, யாழ்லா எங்களுடைய எல்லா விஷயத்துக்கு நீ பொறுப்பாக இருப்பாயா, எங்களை எல்லா விஷயத்துக்கு நீ பொறுப்பாக இருப்பாயா, எல்லா விஷயத்துக்கு நீ பொறுப்பாக இருப்பாயா, அனைவர்களையும் நீ கபூல் செய்வாயா, அனைவர்களையும் கபூல் செய்வாயா, அனைவர்களையும் கபூல் செய்வாயா, ஸல்லல்லாஹு அலா ஹபீபினா முஹம்மத் வஅலா ஆலிஹி வஸஹ்பி. For more lectures visit slhub.com.